கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானிக்க போகிற செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 15:4. Revelation 15:1-4.
பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள்.
போதும். நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கிரேட் விக்டரி, மகத்தான ஜெயம் அல்லது மகத்தான வெற்றி. கிரேட் விக்டரி என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்போ வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் ஜெயம் கொண்டவர்கள் என்று அங்கே பார்க்கிறோம். 2 அங்கே ஜெயம் கொண்டவர்களாக அங்கே பார்க்கிறோம். அவர்கள் வந்து அந்த மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளடங்காமல் ஜெயம் கொண்டவர்கள், அந்த பீஸ்டை ஜெயித்தவர்கள். இப்போ விக்டரி என்று சொல்லும் பொழுது you defeated the enemy and you have overcome. நீங்கள் சாத்தானை வந்து எனிமியை உங்களுடைய எதிரியை ஜெயித்து நீங்கள் அவனை ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவனை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பது அது விக்டரியாக இருக்குது. ஒரு எதிரி இருக்கும் பொழுது அவன் நமக்கு விரோதமாக வரும்பொழுது அவனை ஜெயம் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதன் பின்பு இங்கே ஒரு ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த விக்டரி என்று சொல்லும் பொழுது ஜெயம் கொண்டவர்கள் அங்கே பாடல் பாடி அங்கே அந்த விக்டரியை அவங்க செலப்ரேட் பண்ணுறதை பார்க்குறேன். இந்த வசனத்திலையும் வந்து அங்கே பாடல்களை பாடினார்கள் என்று 3 வாசிக்கிறோம். அப்படியாக அங்கே ஒரு விக்டரி வரும்பொழுது அங்கே சாங் வருகிறது. வி சிங் சாங்ஸ் அண்ட் சியர் இன் ஏ விக்டரி. ஹல்லேலூயா. அந்த விக்டரியை நம்ம வந்து அங்கே பாடல் பாடி என்ஜாய் பண்ணுகிறோம், அதை செலப்ரேட் பண்ணுகிறோம். இந்த வசனங்களில் வந்து விக்டரி ஓவர் த பீஸ்ட், அந்த பீஸ்ட்டை அவங்க ஜெயிக்கிறதை பார்க்குறோம். அந்த ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே 144,000 பேராக இருக்கிறாங்க. அவங்க அந்த பீஸ்ட்டை ஜெயித்திருக்கிறாங்க. அந்த மிருகத்தின் முத்திரைக்கு அவங்க வந்து கீழ்ப்படியாதபடிக்கு அதற்கு அவங்க அந்த மிருகத்தினுடைய அவங்க அதிகாரத்துக்கு அவங்க அடங்கி போகாதபடிக்கு அந்த மிருகத்தை எதிர்த்து அவங்க ஜெயம் கொண்டிருக்கிறார்கள். தே ஹேட் காட்டன் த விக்டரி ஓவர் தெம். அந்த அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு விக்டரி கிடைக்கிறது, கிரேட் விக்டரி இருக்கிறது கிடைக்கிறது. அதன் பின்பு அவங்க பாடல் பாடுகிறார்கள், சிங்கிங் த சாங்ஸ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆமென். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கும் பொழுது அவங்க வந்து பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை காண்கிறோம். இப்போ உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. முதலாவது வந்து ஆபேல் அங்கே நீதிமானாக இருக்கிறான், அவனுடைய ரத்தமானது சிந்தப்பட்டது. The world has been soaked with a human blood ever since the blood of righteous Abel. அந்த ஏபலுடைய ரத்தமானது சிந்தப்பட்ட பின்பு அதிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த உலகம் வந்து ரத்தம் தோய்ந்ததாக இருக்கிறது, இங்கே பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, வார் நிறைந்ததாக இருக்கிறது. அது வந்து அதிக கொலைகள் செய்கிறார்கள், அதிகமான யுத்தங்கள் செய்யப்படுகிறது. அநேகமான அங்கே பாவம் செய்யாதவர்களே வந்து அங்கே ரத்தம் சிந்தும்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கு. முதலாவது அங்கே ஆபேலுடைய ரத்தமானது, அவன் ரைச்சஸ் மேனாக இருக்கிறான், நீதியுள்ள மனுஷனாக இருக்கிறான், அவனை வந்து காயின் அங்கே கொலை செய்தான். எதனாலே கொலை செய்தான் என்று பார்க்கும் பொழுது பொறாமையினாலே கொலை செய்தான். அது வந்து முதலாவது அந்த பொறாமை எங்கே வருகிறது, காயனுக்கு அந்த பொறாமை வருகிறது. ஆபேல் மேலே அந்த பொறாமை வரும்பொழுது அவன் வந்து கொலை செய்தான். ஆபேலை பார்க்கும் பொழுது அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் எபிரேயர் 11:4 வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஆபேல் வந்து காயனை பார்க்கலும், விசுவாசித்தினாலே ஆபேல் காயனை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஹல்லேலூயா. அவன் பை ஃபெய்த், அவனோட அந்த விசுவாசத்தினாலே அவன் வந்து என்ன செய்கிறான், மோர் எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ். அந்த மோர் எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ் அவன் செய்யும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஆனால் வந்து அதை பார்க்கும் பொழுது காயினுக்கு அங்கே பொறாமை ஏற்படுகிறது. காயின் அவனை பார்த்து பொறாமை ஏற்படுகிறது. ஆனால் வந்து அவனும் பலி செலுத்த தான் வருகிறான். ரெண்டு பேருமே வந்து தேவனிடத்தில் தயவு பெறும்படியாக அங்கே பலி செலுத்த வருகிறார்கள். ரெண்டு பேருமே நோக்கம் வந்து கரெக்டு தான், அவங்க பலி செலுத்தி கர்த்தரிடத்திலே தயவு பெற வேண்டும். அவங்க வந்து என்ன, முதலாவது வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். மறுபடியும் அந்த உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்கிறது. தே வாண்டட் டு நோ ஹவு டு கெட் பேக் இன் டு தட் பிளேஸ் வேர் தே குட் ஃபைண்ட் லைஃப் அகெயின். அங்கே வந்து மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான வழியே வந்து அவங்க எப்படி அறிந்து எப்படி அந்த இடத்தை மறுபடியும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வருகிறாங்க. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க கர்த்தரிடத்திலே தயவை பெறும்படியாக அவங்க வந்து கர்த்தரிடத்திலே பலி செலுத்த வருகிறார்கள். ஆனால் வந்து ரெண்டு பேரோட பலியும் வந்து வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்குறோம். ஆதியாகமம் 4:3-5 வாசிப்போம்.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
இங்கே காயின் ஆபேல் ரெண்டு பேருமே பலி கொண்டு வருகிறாங்க. காயின் என்ன செய்கிறான், நிலத்தின் கனிகளை அவன் கொண்டு வருகிறான். ஆனால் வந்து ஆபேல் வந்து அங்கே மந்தையின் தலையீற்றுகளில் வந்து கொழுமையான ஆடுகளை அவன் வந்து பலி செலுத்துகிறான். கர்த்தர் வந்து அவனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்துருந்தான். ஆபேல் வந்து அந்த சரியான வெளிப்பாடு உடையவனாக இருந்தான். அந்த வெளிப்பாட்டினாலே அவன் என்ன செய்தான், அந்த இன்னசென்ட் பிளட் அங்கே ஷெட் பண்ண வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. காட் அக்செப்டட் ஒன்லி த இன்னசென்ட் பிளட், அது வந்து அந்த குற்றமறியாத அந்த ஆடு வந்து அவங்களுக்கு பதிலீடாக அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த இரத்தத்தின் கீழே தான் வந்து தேவனை சந்திக்க முடியும் என்ற அந்த வெளிப்பாடு அங்கே ஆபேலுக்கு இருந்தது. ஆனால் வந்து காயின் என்ன செய்யவில்லை, அந்த பலியை வந்து அவன் செலுத்தாதபடிக்கு தன்னுடைய மனதுக்கு செம்மையாக தோன்று அதன்படி அவன் செயல்படுகிறான். எப்பொழுதுமே மனுஷன் அப்படியாவது செய்கிறான். மேன் வாண்ட்ஸ் டு லுக் அட் இட் இன் இஸ் ஓன் வே, எல்லாவற்றையும் வந்து தன்னுடைய ஞானத்தின்படி அதை செய்ய வேண்டும். எல்லா காரியத்தையும் வந்து தன்னுடைய ஞானத்தின்படி செய்து அதை வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து பல ஆர்கனைசேஷன்ஸ் உருவாகி இருக்கிறது, பல ஸ்தாபனங்கள் உருவாகி இருக்குது. எதனால், மனுஷனுக்கு அது வந்து அவனுடைய ஞானத்தின்படி அவனுடைய அறிவின்படி அதை செய்யும் பொழுது கர்த்தருக்குடைய வார்த்தைக்கு அது விரோதமாக இருக்கிறது. காயினுடைய நோக்கம் வந்து கரெக்டு தான், கர்த்தரிடத்தில் தயவை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வருகிறான். ஆனால் அவனுடைய பலி வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கி அதே போல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய 900க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் உருவாகி இருக்கிறது. எல்லாருமே வந்து நாங்களும் வந்து தேவனை நேசிக்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது வந்து காயினுடைய வொர்ஷிப்பாக இருக்கிறது. ஆபேலுடைய வொர்ஷிப் வந்து அது பை ரெவலேஷன், அவனுக்கு அந்த வெளிப்பாட்டின்படி செய்தான். அதனால வந்து காயினை காட்டிலும் மேலான பலியை அவன் செலுத்தினான். ஆமென். அந்த மேலான பலியை செலுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஆமென். நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ப்ராப்பர் ரெவலேஷன் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட செய்தி என்ன, இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் வர வேண்டும். அதுதான் வந்து கர்த்தருடைய ஒன்லி வே இருக்கு. நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனை வந்து அடைவதற்கு ஒன்லி வே வந்து இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் தான். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது, இதுதான் வந்து ரத்தமாக இருக்கிறது, ஷெட் பிளட்டாக இருக்கிறது. இதன் கீழே வரும்பொழுது நமக்கு வந்து இம்மைக்கு மறுமைக்கான ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஒரே ஒரு காரியம் தான், நம்மளுடைய சப்ஸ்டியூட்டை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். We only need to look at one thing and that's our substitute. That substitute is Jesus Christ. Hallelujah. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நமக்கு பதிலாக அவர் கல்வாரியிலே பலியானார். ஆமென். இங்கே ஆபேல் வந்து ஆபேலுக்கு வந்து பதிலாக அங்கு ஆட்டுக்குட்டியே அவன் பலி செலுத்துகிறான். அவனுக்கு சப்ஸ்டிடியூட்டாக அந்த ஆட்டை பலி செலுத்துகிறான். அவன் வந்து அந்த சப்ஸ்டிடியூட்டை பார்க்குறான். அதை தான் வந்து அந்த ப்ராப்பர் ரெவலேஷன் படி செய்கிறான். இன்றைக்கி நம்ம ப்ராப்பர் ரெவலேஷன் படி நம்ம தேவனை அறிந்து கொள்கிறோம். அவர் வந்து என்னது, இன்றைக்கி ஒன் காட் தான், தெர் இஸ் ஒன்லி ஒன் காட். அவர் ஒரே தேவன் தான். ஆனால் வந்து இன்றைக்கி உலகத்து மக்களுக்கு பார்க்கும்பொழுது மூன்றாக தெரிகிறது. வென் யூ சீ த்ரீ ஆஃப் தெம் யூ ஆர் சீயிங் சம்திங் ராங். நீங்க வந்து மூன்று பேரை யாரோ பார்க்கும் பொழுது, பைபிள் நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம புரட்டி நம்ம வந்து தியானிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு மூன்று பேராக தெரியும் பொழுது அவன் தவறாக பார்க்கிறான். அது கர்த்தருடைய வார்த்தை வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது ஒன் காடை தான் குறிக்கிறது. எந்த இடத்துலையுமே அது வந்து அங்கே மல்டிபிள் அங்கே பர்சனை அங்கே காண்பிக்கலை. அது எல்லாமே வந்து ஒரே தேவனை தான் அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். அவர் தான் வந்து அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் எதற்காக உலகத்தில் வந்தார்? இந்த ஹோல் ஹியூமன் ரேஸ் மேலே அவருக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் அதிக அன்பு இருக்கிறது. அந்த அன்பினாலே தான் அவர் வந்து ரெடாம்ஷன் பிளானை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த ரெடாம்ஷன் பிளானை நிறைவேற்றும்படியாக அவர் உலகத்திலே வந்தார். ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஹோல் ஹியூமன் ரேஸ். அங்கே உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் அவர் அன்பாக இருக்கிறார். ஆனால் வந்து அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்கிறது, அது இந்த வார்த்தையின் கீழே வர வேண்டும். அவர் நமக்காக உலகத்தில் வரும்பொழுது அங்கே யோவான் என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்ப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். த ஹோல் சின் ப்ராப்ளம் இஸ் செட்டில் ரைட் தேர் இன் தட் ஒன் இன்னசன்ட் சப்ஸ்டிடியூட். அந்த ஒரு இன்னசன்ட் சப்ஸ்டிடியூட்டில் நம்முடைய எல்லா பாவங்களும் அதில் கரைஞ்சி போச்சு. நம்முடைய பாவத்துக்கு அவர் பதிலீடாக அங்கே கல்வாரியிலே மறிக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? லுக் டு த கால்வரி. ஹல்லேலூயா. கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த காயின் ஆபேல் என்ன செய்தாங்க? அவங்க ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மரண ஜீவன் அவங்களுக்கு மரணம் என்பதில்லை. முதலாவது வந்து அங்கே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது உலகத்திலே மரணம் என்பதில்லை. ஆனால் அவங்க பாவத்தை செய்யும் பொழுது அதன் பின்பு மரணம் வந்தது. இப்போ அவங்க எதற்காக பலி செலுத்துகிறாங்கள்? மரணம் வராதபடிக்கு நம்ம ஜீவனுக்குள்ளே வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வழியை அவங்க பண்ணாங்க. அந்த வழிக்காக பலி செலுத்தும்படியாக அங்கே ரெண்டு பேரும் கூடி வந்தார்கள். இப்போ நம்ம வந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி தான், அது கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். தட்ஸ் த ஒன்லி வே பேக். ஆமென். அதை கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம ஜீவனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். That's the thing that God wants us to come back to. நம்ம கல்வாரி அண்டைக்கு வரோம். கல்வாரியை நோக்கி பார்த்து நம்ம வந்து அது நம்ம பெற்றுக்கொள்ள. கல்வாரியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார். அது ஒரு கிரேட் விக்டரியாக இருக்கிறது. ஆமென். அந்த மகத்தான வெற்றியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம வந்து கல்வாரியை நோக்கி பார்த்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உலகத்திலே நாம் வரும்பொழுது மனுஷன் வந்து உலகத்திலே நம்ம இப்போ காணப்படும் பொழுது நம்மளுடைய சரீரம் வந்து இது வந்து ஒரு டஸ்ட்டாக இருக்கிறது, இது ஒரு புழுதியாக இருக்கிறது, இது ஒரு வால்கனிக் ஆஷாக இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது. அது வந்து எப்படி இருக்கிறது? அந்த ஜீவனை உடல நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளுடைய பாடி வந்து இது வந்து பாவ சரீரமாக இருக்கிறது, இது ஒரு நாளிலே மரித்து போகும், இதில் வியாதி வருகிறது, இது மரித்த பின்பு இது முழுமையாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிறது, அது அழுகி அது வந்து முழுமையாக டிஸ்ட்ராய். அப்படியாப்பட்ட ஒரு பாடியில் நாம் இன்றைக்கி காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? பட் காட் புட் எட்டர்னல் லைஃப் இன் அஸ் அண்ட் தென் வி பிகம் சப்ஜெக்ட்ஸ் டு காட். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் வந்து நமக்குள்ளே நித்திய ஜீவனை பிளேஸ் பண்ணும்பொழுது அந்த எட்டர்னல் லைஃப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிரஜைகளாக மாறுகிறோம். ஆமீன். அதுதான் வந்து நம்ம உலகத்தில் நம்ம சம்பாதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் வந்து எட்டர்னல் லைஃப். எவ்வளோ வந்து சொத்து சுகங்களை சம்பாதித்தாலும் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து போகும். அந்த ஐஸ்வர்யவான் வந்தால் நான் சிறு வயது முதல் கொண்டு எல்லா கற்பனைகளும் கை கொள்கிறேன், நித்திய ஜீவனை நான் எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்வார்? நீ எல்லாவற்றையும் விட்டு தரித்திரம் கொடுத்து என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் பொழுது அவனால் அது செய்ய முடியல. ஃபாலோ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். வார்த்தையை நம்ம நேசிக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம். நம்ம எட்டர்னல் லைஃப்பை நம்ம பெறும்பொழுது நம்ம வந்து அங்கே வந்து அவருடைய பிரஜைகளாக மாறுகிறோம். ஆனால் இங்கே காயின் என்ன செய்தான்? காயினுடைய சாக்ரிஃபைஸ் வந்து அவனுடைய சொந்த வழியின்படி செய்கிறான். ஹி வாண்டட் இஸ் ஓன் வே, ஹி வாண்டட் இன் இஸ் ஓன் சாக்ரிஃபைஸ். அவன் வந்து அவனுடைய சொந்த வழியில் அவன் யோசிக்கிறபடியான ஒரு சாக்ரிஃபைஸை செய்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? நம்முடைய பலி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும், நம்ம காய்கறிகளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான வந்து அங்கே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அங்கே எல்லா விதமான கீரைகள் இப்படியாக நம்ம கொண்டு வந்து வச்சா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் என்று அவன் நினைச்சான். அவனுக்கு வெளிப்பாடு இல்லாதபடினாலே அப்படியாக செய்தான். ஆனால் வந்து ஆபேல் வந்து அவனை பார்க்கலும் வந்து ஒரு மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். கர்த்தன் அதை அங்கீகரித்தார். இப்போ இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தனை அதை அங்கீகரித்த உடனே அவன் வந்து என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய தம்பியை பார்க்குறான். அவனுடைய ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்த உடனே அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். நம்ம லைஃபை பெற்றுக்கொள்வதற்கான வழியை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவனுக்கு வந்திருக்க வேண்டும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஹி காட் ஜெலஸ், அவனுக்கு பொறாமை வந்தது என்று பார்க்குறோம். அவனுக்கு வந்து சந்தோஷம் வராதபடிக்கு, அந்த வழியை அவன் கண்டுபிடிச்சிட்டோன்ற அந்த சந்தோஷம் வராதபடிக்கு அவனுக்கு பொறாமை வந்தது. இன்னைக்கு நம்ம வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம நித்திய ஜீவனை வந்து மற்றவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை நம்ம மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு. இதுதான் வழி கர்த்தரை வந்து நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, த ஒன்லி வே என்று நம்ம வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த வழியை வந்து கண்டுபிடிச்சிடும்ன்ற அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வராதபடிக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பாங்க. நம்ம வந்து புறக்கணிக்க வேண்டும், நம்மளை வந்து நம்மளை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டும் நினைவோம். அதுதான் அங்கே காயின் செய்தான். காயின் வந்து இவனை வந்து தொலைக்க வேண்டும், இவனை வந்து கெட் ரீட் ஆஃப் இம், இவனை வந்து தீர்த்து கட்ட வேண்டும், இவன் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவன் மேலே பொறாமையின் ஆவி அவனுக்குள்ளே வந்தனால அவனை வந்து கொலை செய்யும்படியான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. அங்கே என்ன நடந்தது, அதனால் வந்து அந்த ஃபெலோஷிப் அங்கே பிரேக் ஆகிறதை பார்க்குறோம். அந்த ஃபெலோ முதலாவது வந்து அங்கே ஆதாம் ஏவாள் வந்து அங்கே ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். அப்போ வந்து தேவனோடு அவங்க ஐக்கியப்பட்டார்கள். அப்போ ஏவாள் வந்து சரிய தவறை செய்யும் பொழுது, ஆதாம் வந்து அந்த மீறுதலுக்கு உட்படும் பொழுது அந்த ஃபெலோஷிப் அங்கே பிரேக் ஆனதை பார்க்குறோம். தேவனோடு இருந்த அந்த ஃபெலோஷிப்பை வந்து அங்கே பிரேக் ஆனது. அதே போல் வந்து இங்கே காயின் ஆபேல் வந்து பலி செலுத்தும் பொழுது காயினுக்கு அந்த பொறாமையின் ஆவி வந்தனால அந்த ஃபெலோஷிப் அங்கே பிரேக் ஆகிறதை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து என்னது, கர்த்துடைய வார்த்தை நிமித்தமாக நம்மளுடைய அநேக விதமான அந்த ஃபெலோஷிப் பிரேக் ஆகிறதை பார்க்குறோம். நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இவங்களுக்கு வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு அகெயின்ஸ்டாக பேசி எதிரிகளாக மாறுகிறார்கள். அதெல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வாராக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வாராக இருக்கிறது. அவங்களிடத்துல வார்த்தையை சொல்லும் பொழுது எதிர்க்கிறவர்களாக இருப்பாங்க, நம்மை புறக்கணித்து அந்த ஃபெலோஷிப்பையே பிரேக் பண்ணிவிடுவாங்க. அதனால என்னது, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் வந்து பல நிந்தைகளையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு அங்கே ரெண்டு காரியம்தான் இருக்கிறது. அவனுக்கு ஒரு டூ ஐடியாஸ், யூ சீ டூ ஐடியாஸ் அங்கே வந்து ரெண்டு ஐடியாஸை பார்க்குறோம். ஒன்று வந்து கிரீடு, இன்னொன்று வந்து கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குது. அவங்க வந்து மனுஷனுடைய கிரீடு, அவனுடைய வந்து கோட்பாடுகள், அவனுடைய உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி ஆர்கனைசேஷன்ஸு எல்லாமே வந்து அந்த டாக்மாஸ் அண்ட் கிரீட்ஸ்னால் நிறைந்திருக்கிறது. மனுஷனுடைய உபதேசங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அது வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற, திருத்துவம் என்பது பைபிளில் இல்லாத ஒரு வார்த்தை. அதை அவங்க போதிக்கும் பொழுது அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தங்களுக்கு தோன்றுகிறபடி அவங்க செய்கிறாங்க. அவங்க மூன்று பேர் என்று சொல்லும் பொழுது அவங்க கர்த்தருடைய வார்த்தையை தவறாக அங்கே பிரசங்கம் செய்கிறார்கள். அவங்களோட ஓன் டாக்மாஸ் அண்ட் கிரீட்ஸ்னால இன்னைக்கு உலகமே அது வந்து கரைப்பட்டு இருக்கிறது, ஜனங்கள் அதை பற்றி இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, ஹல்லேலூயா, அந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து அதை தெரிந்து கொள்ளும். எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் என்பதை அங்கே கர்த்தர் பார்க்கிறார். ஏவாள் என்ன செய்தால், அவள் வந்து ஒரு தவறான காரியத்தை அவள் தெரிந்து கொண்டால் அந்த சாத்தானுடைய உபதேசம், அவனுடைய சொந்த அந்த பொய்யை வந்து விசுவாசித்தாள். இன்னைக்கு எல்லா ஆர்கனைசேஷனும் பொய்யை பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே முரண்பாடான காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். அது வந்து என்னது, அப்படியாக பிரசங்கிக்கும் பொழுது அதை அநேகர் ஏற்றுக்கொள்கிறான். ஏவாள் வந்து அந்த பொய்யினாலே வஞ்சிக்கப்பட்டாள். அதனால வந்து என்னது, உமன் ப்ரீச்சர்ஸ் இருக்கா பிரனம் அநேக மெசேஜில் சொல்லுகிறார். அவங்க உமன் ப்ரீச்சர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அவர் அநேக மெசேஜஸ் அவருக்கு அதை கண்டம் பண்ணுகிறதை பார்க்குறோம். ஏனென்றால் அங்கே வந்து ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆதாம் வந்து அங்கே வஞ்சிக்கப்படலை. ஒன்று தீமுத்தைய ரெண்டாம் அதிகாரம் 11-14 வரை வாசிப்போம்.
ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எனத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள்.
ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள், அங்கே டிசீவ் பண்ணப்பட்டால், அவளோட பொய்யினாலே அவள் வஞ்சிக்கப்பட்டபடினாலே அங்கே ஸ்திரீகள் வந்து அங்கே அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகள் வந்து சபையில் பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உமன் ப்ரீச்சர்ஸ் அநேகம் பேர் எழும்பியிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது அதையெல்லாம் மீறி அவங்க வந்து அவங்க இன்னைக்கு உமன் ப்ரீச்சர்ஸை கொண்டு வராங்க. அப்படியாக உமன் ப்ரீச்சர்ஸ் வரும்பொழுது என்ன நடக்கிறது, அது வந்து அந்த ஃபெலோஷிப்பை பிரேக் பண்ணும். ஏவாள் வந்து செய்த அந்த தவறுனால அந்த ஃபெலோஷிப் அங்கே பிரேக் ஆனது. அது மட்டும் இல்லாமல் அது என்ன செய்கிறோம், அது வந்து அது ஒரு ஒரு பெண் வந்து குடும்பத்திலே கணவனுக்கு மேலே அதிக டாமினேட் பண்ணும் பொழுது அங்கே வந்து வீட்டில் அந்த ஃபெலோஷிப்பே அங்கே கெட்டு போகிறது. அதே போல் ஒரு சபையில் ஒரு உமன் வந்து அங்கே ப்ரீச்சராக இருக்கும் பொழுது அது சபையில் அந்த ஃபெலோஷிப்பை அது கெடுத்து போடுகிறது. அதே போல் நேஷன்ஸ் ஒரு ஒரு நாட்டை வந்து அங்கே ஒரு பெண் ஆளுகை செய்யும் பொழுது அதுவும் வந்து அங்கே ஒரு நாடுகளுக்கும் உள்ள வந்து அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. நேஷன் ஸ்பிரிட் என்று ஒன்று இருக்கிறது. நேஷன் ஸ்பிரிட் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கிறது. அந்த ஸ்பிரிட் எல்லாமே வந்து அது ஜெலஸாக இருக்கிறது. ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுகளுக்கு விரோதமாக வருகிறது. அது என்ன செய்கிறது, மற்ற நாடை வந்து நாம் வீழ்ச்சியடைய செய்து அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று அங்கே யுத்தங்கள் நடக்கிறது. முதலாவது யுத்தம் அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு அங்கே பலி செலுத்தும் போது காயின் ஆபேலுக்கு அங்கே உள்ளே வந்தது. முதலாவது யுத்தம், முதலாவது இன்னசன்ட் பிளட் ஆனது அங்கே சிந்தப்பட்டது. அதே போல் ஒவ்வொரு யுத்தம் வரும்பொழுதும் அநேக இன்னசன்ட் பிளட் அங்கே வந்து அங்கே ஷெட் பண்ணப்படுகிறது. அங்கே ரத்தமானது சிந்தப்படுகிறது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் வந்து அங்கே சிந்தப்படுகிறது. எதனால், ஒவ்வொரு நாடு வந்து இன்னொரு நாடை பார்த்து அந்த ஜல ஸ்பிரிட் உடையவர்களாக மாறி அவர்கள் யுத்தத்தை செய்கிறார்கள். அப்படியாக செய்து இருக்கும்பொழுது இப்போ வந்து ஏன் அப்படி நடக்கிறது, இந்த உலகம் முழுவதும் இப்போ அது சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. சாத்தான் வந்து இது சாட்டன்ஸ் ஏடனாய் இப்போ உலகம் மாறி இருக்கிறது. எவ்ரி நேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை சாட்டன். அவன் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் அங்கே வந்து அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது அவர் இடத்துல வந்து என்ன சொல்லுகிறான், அவர் எல்லாத்தையும் காண்பிக்கிறான். அங்கே மலை மேலே கொண்டுட்டு போய் எல்லா நேஷன்ஸையும் காண்பித்து நீர் என்னை சாஷ்டாங்கமாக அங்கே விழுந்து பணிந்தா இது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்லுறான்னா, தற்போது வந்து உலகம் முழுவதும் அவனுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிறது. அவன் அப்படியாவது சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அப்பாலே போ சாத்தானே வந்து என்று சொல்லி அவனை அங்கே ஓவர் கம் பண்ணுகிறதை பார்க்குறோம். சாத்தான் ஏடனாக இப்போ இந்த உலகம் மாறி இருக்கிறது. அதனால் வந்து இன்னும் உலகத்தில் வந்து சமாதானம் இல்லை. ஒரு உலகம் இந்த வேர்ல்டில் வந்து சமாதானத்தை நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் யுத்தத்தின் செய்திகளையும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இயற்கை சீற்றங்கள் வருகிறது. இங்கே நாம் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன் இந்த சாட்டன்ஸ் ஏடனில் நம்ம நிம்மதியாக வாழலாம்னு நினச்சா அது வந்து அது இம்பாசிபிளான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே சாட்டனை வந்து கர்த்தர் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஜெயிக்கும் பொழுது அவர் அப்பாலே போ சாத்தானே என்று அவனை துரத்துகிறதை பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இந்த மிலீனியம்ல இந்த உலகம் முழுவதையும் வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகிறது. ஹலலூயா. இந்த மிலீனியம்ல வந்து மிலீனியம் வரும்பொழுது எல்லாவற்றையும் அவர் வந்து அதை நிகரகம் பண்ணி அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி எல்லாமே டஸ்டா மாறின பின்பு இந்த உலகம் முழுவதும் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கண்ட்ரோல்ல வருகிறது. When God comes again, கர்த்தர் மறுபடியும் வரும்பொழுது He makes His kingdom here. Hallelujah. அவர் தம்முடைய கிங்டம் இங்கே கொண்டு வருகிறார். There will not be any different kinds of spirit. Hallelujah. இந்த கர்த்தருடைய கிங்டம் இங்கே வந்த பின்பு இங்கே பலவிதமான ஸ்பிரிட்ஸ் இருக்காது. ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு ஸ்பிரிட் உடையதாக இருக்கிறது. ஜெர்மனி ஒரு ஸ்பிரிட் உடையதாக இருக்கிறது, அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது, ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்பிரிட்டு, பிரான்ஸுக்கு ஒரு ஸ்பிரிட்டு, இந்தியாவுக்கு ஒரு ஸ்பிரிட்டு, இப்படியாக தேசத்துக்கு ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய கிங்டம் இங்கே வரும்பொழுது there is only one spirit. The spirit of God living in every heart. Hallelujah. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஸ்பிரிட் தான் இங்கே இருக்கிறது. அங்கே உலகத்தினுடைய மற்ற அந்த சாட்டானிக் ஸ்பிரிட் ஆனது இங்கே காணப்பட முடியாது. நம்ம மிலீனியம்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே வந்து புறம்பான கர்த்தருடைய வார்த்தை புறம்பான காரியங்கள் எதுவுமே அங்கே காண முடியாது. ஆமென். இதுவரைக்கும் சாட்டனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. As long as Satan control it, there is going to be wars and troubles. அங்கே சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது எல்லா விதமான வந்து அந்த ட்ரபிள்ஸும் அங்கே யுத்தங்களையும் இன்னும் பலவிதமான கொள்ளை நோய்கள் இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது மற்ற 24:6 வாசிக்கிறோம். நம்ம வந்து யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம வந்து அது நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கணும். ஏனென்றால் இப்பொழுது சாத்தானுடைய கண்ட்ரோலில் இந்த உலகமானது இருக்கிறது. மனுஷனை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் வந்து மனுஷனை வந்து சிருஷ்டித்தது வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனா இப்ப என்ன செய்யறான், மனுஷனை கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது மனுஷன் வந்து அங்க ஸ்லேவ்ஸ் வந்து உண்டு பண்ணுகிறான். அவன் மற்றவர்கள் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும், இன்னொரு தேசம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அந்த தேசத்தின் மக்கள் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நம்ம வைக்கிற சட்டத்துக்கு அவங்க எல்லாருமே கீழ்ப்படிஞ்சுதான் ஆக வேண்டும் என்று அப்படியாக இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான். ஆனால் அது எதனால, சாட்டனுடைய கண்ட்ரோலில் காணப்படுதுனா, சாட்டனுடைய கண்ட்ரோலில் காணப்படும். மனுஷன் வந்து ஆளுகை செய்கிறான், அது வந்து மனுஷனே மனுஷன் ஆளுகை செய்வது, அது வந்து கர்ஸ் டு த வேர்ல்ட், அது உலகத்துக்கு சாபமாக இருக்கிறது. ஆனா ஒரு நாள் என்ன செய்வார் கர்த்தரே, அதெல்லாம் சூழ்நிலை மாறும். எப்பொழுது அந்த மிலேனியம் வரும்பொழுது கர்த்தரே நமக்கு வந்து ராஜாவா இருப்பார். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு உலகம் வந்து அதிகமான போர் நடந்தது. முதலாம் உலக போர் நடந்தது, அதன் பின்பு இரண்டாம் உலக போர் நடந்தது, செகண்ட் வேர்ல்டு வார். இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்கிறது, தேர்ட் வேர்ல்டு வார் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்று இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து எல்லா உலக தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த வாரில் அவங்க ஜெயிக்கணும், அந்த விக்டரி கிடைச்சா அது அவங்க கிரேட் விக்டரி என்று நினைக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் அங்கே நடக்கும் பொழுது அங்கே வந்து என்ன நடக்கிறது, ஜெர்மனி அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த அலைன் நேஷன் ஆல் சரண்டர், எல்லாமே அந்த ஜெர்மனும் வந்து ஜெர்மன் அண்ட் ஜப்பான் வந்து எல்லாமே அது ஒன்றாக இருக்கிறது. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷும் வந்து ஜெயிக்கிறதாங்க. ஜெயிக்கும் பொழுது இவங்க தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடையும் பொழுது அது அவங்களுக்கு கிரேட் விக்டரியாக இருந்தது. அந்த இரண்டாம் உலக போரை அவங்க வந்து ரொம்ப கிரேட் விக்டரியாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுகிறதை பார்க்குறோம். என்ன சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த விக்டரியை வந்து பாடல்களை பாடி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. தங்களோட தலையில் இருக்க அந்த ஹேட்டை அங்கே காற்றுல வீசி அப்படியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து துப்பாக்கிகளை வானத்தை நோக்கி அது அவங்க சுட்டு அப்படியாக வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு ரொம்ப ஸ்க்ரீமிங் பண்ணி இப்படியாக அவங்க வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து ரொம்ப அதிகமாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த விக்டரி அவங்களுக்கு அதை ஒரு கிரேட் விக்டரி என்று சொல்லி அதை அப்படியாக செலிப்ரேட் பண்ணுகிறாங்க. அவங்களுடைய கொடி அதை வந்து அதை ஏற்றி அவங்க வந்து எக்காலங்களை முழங்கி அவங்க வந்து அதிகம் அதை அப்படியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கிரேட் விக்டரியாக இருக்கிறது. அந்த கிரேட் விக்டரியை அவங்க செலிப்ரேட் பண்ணுற அது வந்து என்னது, அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி. ஆனால் இப்போ கர்த்தர் என்ன சொல்றார், தேர் ஹேஸ் ஆல்சோ பீன் காட்ஸ் பிலீவிங் பீப்புள் ஹேஸ் ஹேட் மெனி கிரேட் விக்டரி டேஸ். ஐ மீன் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு இந்த மாதிரியான விக்டரி அதிக கிரேட் விக்டரி டேஸை அவங்க கண்டு இருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் வந்து அந்த கிரேட் விக்டரியை அடைந்திருக்கிறாங்க. அங்கே எனிமியை வந்து ஜெயித்து அதை மேற்கொண்டு அந்த கிரேட் விக்டரியை அவங்க பெற்றிருக்கிறதை காண்கிறோம். நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பை பார்க்கும் பொழுது அது வந்து ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒரு பேட்டிலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம். என்ன யுத்தம், அங்கே வந்து பிட்வீன் ரைட் அண்ட் ராங், உண்மைக்கும் வந்து அங்கே பொய்யுக்கும் உள்ள அந்த இதுக்கு மத்தியில் உள்ள அப்படியாப்பட்ட ஒரு பேட்டில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். நம்ம ட்ரூ கிறிஸ்டியனாக இருக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்கிறான், அதை ஜீவிக்க விடாதபடிக்கு பலவித ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்துவான். நம்ம அந்த பேட்டிலில் வந்து தோல்வி அடைய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. வேர்ல்டி பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து எப்பொழுதும் வந்து சபைக்கு போறிய, ஒரு சண்டேயை வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட் டே, அன்னைக்கு போய் நீ வந்து காலையிலையும் மாலையிலையும் ஆராதனை செய்கிறிய என்று சொல்லும் பொழுது அவங்களோட நம்ம காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி நம்ம வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறோம். வேர்ல்டி என்டர்டைன்மெண்ட்ஸை காட்டிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே களி கூறுகிறோம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம வந்து அதிகமாக நேசிக்கும் பொழுது வி கான்ட் காம்ப்ரமைஸ் வித் த ரெஸ்ட் ஆஃப் தெம், அந்த மீதியான ஜனங்களோடு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கனைசேஷன்ஸோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறது. எல்லாம் வந்து சாபனங்களும் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க விரோதமான வந்து ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது எல்லாமே காயினுடைய வர்ஷிப்பாக இருக்கிறது, அது வெயின் வர்ஷிப்பாக இருக்கிறது, வீணான ஆராதனையாக இருக்கிறது. அப்படியாக நம்ம செய்யாதபடிக்கு நம்ம இன்னைக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே வந்திருக்கோம். அங்கே ரத்த கத்துறாங்க இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே வரும்பொழுது நமக்கு வந்து நமக்கு அதுதான் சந்தோஷம். இங்கே வரும்பொழுது அங்கே என்ன சொல்லுவாங்க, மற்ற ஜனங்கள் வந்து அங்கே கர்த்தனை விசுவாசிக்காத ஜனங்கள், அங்கே கர்த்தனை மறுதளிக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, அங்கே அற்புதங்களின் காலங்கள் கடந்து போய்விட்டது, இப்போலாம் வந்து மிராக்கல்ஸை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் வார்த்தையை கேட்டு நீ வந்து இன்னும் மிராக்கல் நடக்கும்னு சொல்கிற அதெல்லாம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கே டிவைன் ஹீலிங்லாம் கிடையாது. இப்போ அவங்க அந்த தெய்வீக சுகத்தை குறித்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, தெய்வீக சுகம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி தான் வந்து அது நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜீவிக்கணும், இப்படி தான் வந்து வாழ்க்கை இருக்கிறது. அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் கடந்து போய்விட்டது. பரிசுத்தாவி என்று ஒன்று இல்லை என்று இன்றைக்கி ஜனங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் நமக்கு உடைய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வந்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் அழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்படியாக அங்கே வந்து ஜனங்கள் சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறித்தும் அங்கே வந்து நம்ம அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் நமக்கு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் வந்து அது வந்து அந்த டிசைபிள்ஸுக்கு தான் சொல்லணும்னு சொல்லும் பொழுது இப்படியாப்பட்ட போராட்டங்கள் இந்த ஆர்கனைசேஷன் பீப்புளோட இந்த இந்த ஸ்தாபனத்து மக்களோட நமக்கு ஒரு வார்ஃபேர் இருக்கிறது. அவங்க எப்பொழுதும் நமக்கு விரோதமாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒரு வார்ஃபேர் அங்கே உண்டு பண்ணுகிறாங்க. அந்த வார் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வாராக இருக்கிறது. வி ஹேவ் ஹேட் மெனி கிரேட் பேட்டில்ஸ். அது ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ். நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறதா? அது நிச்சயமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு பேட்டில் இருக்கிறது. The battle of Armageddon. Hallelujah. And it will be finally wind up into the great battle of Armageddon. That will be the last of it. Hallelujah. And Armageddon yuttham vandu. Adhu thaan ellathukkume vandu mudivana oru yuttham. Andha yuttathile vandu ellathayum kartan alikkira. இந்த உலகத்தில் வந்து அங்கே சாட்டனுடைய கிரியைகள் அது எல்லாமே வந்து சாட்டன் இந்த இந்த உலகத்தை அவன் பொல்யூட் பண்ணி விட்டான். இந்த உலகத்தை கர்த்தர் வந்து அதை சிருஷ்டித்த பின்பு எல்லாமே சரியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஓய்ந்திருந்தார். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் இந்த பர்ஃபெக்ட் சாட்டன் என்ன செய்கிறான்? அதை கெடுத்து போட்டு இன்னைக்கு உலகம் முழுவதையும் அதை பொல்யூட் பண்ணி விட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை மறுபடியும் ரெனியூ பண்ணுகிறார். ஆமென். அந்த மிலேனியம் வரும்பொழுது அந்த கிரேட் மிலேனியம்ல எல்லாவற்றையும் அவர் கிளீன் பண்ணி அதை மறுபடியும் ரெனியூ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த உலகம் வந்து அவரை சிருஷ்டிக்கும் பொழுது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்ததோ அதே போல பர்ஃபெக்டாக இந்த உலகம் மாறப்போகிறது. ஆமேன். அவரோடு கூட சேர்ந்து நாமளும் இந்த உலகத்தை அரசாள போகிறோம். ஆமென். இங்கே சில வாரியர்ஸ் குறித்து நம்ம அங்கே தியானிப்போம். முதலாவதாக மோசே. மோசையை பார்க்கும்பொழுது அவன் ஒரு வந்து ஒரு பெரிய கிரேட் வார்ஃபேரை அவன் வந்து சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவன் வந்து அங்கே அவன் வந்து தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை அவன் வினாந்திரத்தின் பின்புறத்திலே அவன் மேய்த்து கொண்டிருக்கான். ஏனென்றால் அவன் வந்து தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்தபடினால அவன் வந்து அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதை மறந்திருக்கிறான். மறந்திருக்க அது போல வந்து அவர் ஹீலர் என்பதை மறந்துட்டாங்க. இன்னும் பரிசுத்தாவியானது அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். அப்படியாக இன்னைக்கு ஜெனரேஷன்ஸ் வந்து காணப்படுகிறது. இன்றைய உலகமானது அப்படியாக இயேசு கிறிஸ்துவை மறந்து போய் அவங்க காணப்படுகிறார்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவங்க தேவனை மறந்துட்டாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. நமக்கு வந்து அடிமைத்தனத்திலே அங்கே இருந்து அவங்க பழகி போனபடினால அவங்க தேவனை தேடாதபடிக்கு தேவன் வந்து அவர் வந்து டெலிவரர் என்பதை அவங்க மறந்துட்டாங்க. அப்படியாக அவங்க வந்து அடிமைத்தனத்திலே வந்து காணப்படும் பொழுது இங்கே வந்து கர்த்தர் மோசையை வந்து அங்கே டெலிவரராய் கொண்டு வருகிறார். ஆனால் அந்த மோசே என்ன செய்கிறான் என்றால் மோசே வந்து ஒரு அங்கே தன் அந்த வார்ஃபேரை வந்து அவன் வந்து தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்கிறான். 40 வருஷம் அவன் வந்து எல்லா கலைகளிலும் அவன் கற்று தேர்ந்தவனாக இருக்கிறான். எல்லா ஒரு கிரேட் வாரியராக அவன் இருக்கிறான். ஒன் மேன் ஆர்மி போல அவன் வந்து ஒரு கிரேட் வாரியராக இருந்தான். அதனால அவன் என்ன நினைச்சா? தன் சுய பலத்தினாலே இந்த ஜனங்களை நம்ம விடுதலை செஞ்சிடலாம், நாம் இதை வந்து எகிப்தை நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கும் பொழுது அவனால் என்ன செய்ய முடிந்தது? ஒரே ஒரு எகிப்தியனை மாத்திரம்தான் கொலை செய்ய முடியுது. அவன் வந்து அதை வந்து அந்த டெலிவர் என்ற அந்த அந்த பர்பஸ் அவனால் நிறைவேற்ற முடியாதபடிக்கு அங்கே அவன் ஃபெயிலியர் ஆகிவிட்டான். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது அதனால் அவன் வந்து இப்போ வந்து அந்த வனாந்திரத்தின் பின்புறத்திலே அவன் தான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த எரிகிற அக்னி அந்த புஷ்ஷை பார்க்குறான். அந்த பேர்னிங் புஷ்ஷை அவன் பார்க்குறான்.
அந்த பர்னிங் புஷ்ல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஒரு சவுண்டு, அந்த சத்தம் என்ன செய்யறது, அவனுடைய வாழ்க்கையே அது மாற்றி போட்டது. அவன் என்ன நினைக்கிறான், இங்கதான் இனிமே நம்மளுடைய வாழ்க்கை, நாம வந்து அதுல ஃபெயிலியர் ஆயிட்டோம், இனிமே நம்ம ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்க அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்படிதான் நம்ம வாழ்க்கை என்று நினைக்கிறான். ஆனா காட்ஸ் பர்பஸ் என்னது, அது கிடையாது. அது மட்டும் வந்து அவனுடைய காட்ஸ் பர்பஸ் கிடையாது. பட் ஹிஸ் மிஷன் வாஸ் டு டெலிவர் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஆமென். கர்த்தருடைய ஜனங்களை வந்து அவன் வந்து டெலிவர் பண்ண வேண்டும். அந்த எகிப்தில இருந்து, அந்த உபத்திரத்தில் இருந்து அவங்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பது அது காட்ஸ் ப்ராமிஸ் ஆகியிருக்கிறது. அவனை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாரை குறித்தும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து, நம்ம படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் மேரேஜ் பண்ணி குழந்தைகள் பெற்று அப்படியே நம்ம வந்து லைஃபை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது தவறாக இருக்கிறது. Each one of us born for something. நம்ம எல்லாமே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உலகத்திலே வந்திருக்கிறோம். Everything is for a purpose. Hallelujah. எல்லாமே வந்து நடக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து அது ஒரு பர்பஸோடு தான் நடக்குது. நம்ம உலகத்தில் வந்து எதாச்சியாக வந்துடல. நம்ம கர்த்தர் வந்து நம்ம அப்படியா நினச்சோன்னா நம்ம எலெக்டட் பீப்புளாக இருக்க முடியாது. நாம கர்த்தர் வந்து எனக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம தான் வந்து அது அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய பர்பஸை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியும் பெற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் கீழே வரும்பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். மோசே அந்த சத்தத்தை கேட்டான். அவனுடைய அந்த காட்ஸ் வாய்ஸ் அவன் கேட்ட உடனே அவனுடைய லைஃப் அங்கே சேஞ்ச் ஆகி விட்டது. அது வரைக்கும் அவன் பயந்து இருந்தான். இப்போ என்ன செய்கிறான், அந்த மோசே வந்து ஜனங்களை அங்கே விடுதலை செய்கிறான். அங்கே 10 வாதைகளை கொண்டு வந்து அவன் வந்து ஒன் மேன், இப்போ தான் அவன் உண்மையிலே ஒன் மேன் ஆர்மியாக போகிறான். அவன் வந்து அப்படியே செல்லும் பொழுது அங்கே 10 வாதைகளை கொண்டு வந்தான். அங்கே பார்வோன் அவனுக்கு முன்பாக அவன் தோல்வி அடைந்து போனான். கர்த்தர் வந்து அங்க மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கிரேட் விக்டரியை அங்க பெற்ற பின்பு அங்க டெலிவர் ஆகி அப்படியாக ஜனங்களை வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு அவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவங்களை வழி நடத்தி போகிறான். கர்த்தர் வந்து இப்ப என்ன சொல்லி இருக்கிறார், நீங்க வந்து இந்த வழியில போங்க என்று சொல்லி கர்த்தர் அவங்கள ஒரு வழியை வந்து அங்க காண்பிக்கிறார். மேகம் அவங்க வந்து அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக அவர்களை வழி நடத்தி போகிறார். அவங்க நடுவே வந்து அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. அப்படியாக வழி நடத்தி போறாங்க. இவங்க ஒரு கிரேட் பிக்சரை பார்த்துட்டாங்க. அவங்க கிரேட் பிக்சரின்னு சொல்லும்பொழுது எப்படி என்றால், அவங்க சும்மா வெளியே வரலாம். வரும்பொழுது பெரிய அதிக கொள்ளை பொருளோடு வந்தாங்க. அவங்க கேட்கும் பொழுது, மற்றவர்களிடத்துல போய் கேட்கும் பொழுது அவங்க அள்ளி கொடுத்தாங்க. இவங்க இந்த தேசத்தை விட்டு போனா போதும், இங்க இருந்தா நமக்கு வந்து நம்மளுடைய நம்ம எல்லாம் உயிர் வாழ முடியாது, இந்த வாதைகள் வந்து கொண்டு நம்ம அழிச்சு போடுன்னு பயந்து போய் அவங்க பெரிய அவங்களுடைய அந்த டைமண்ட், அவங்க கோல்டு சில்வர் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்படியே பெரிய கொள்ளை பொருளோட ஒரு மகத்தான வெற்றியை அவங்க பெற்றவர்களாக வருகிறார்கள். இப்ப மோசே அவர்களை வந்து அவங்க வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது இப்ப எங்க வந்திருக்கிறாங்க, சிவந்த சமுத்திர தாண்டில வந்திருக்கிறாங்க. அந்த ரெட்சி கிட்ட வரும் பொழுது அங்க பாக்குறாங்க, முன்னாடி ரெட்சி இருக்கிறது, அங்க ரெண்டு பக்கம் மலைகள் இருக்கிறது, பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய ஆர்மியானது அவர்களை பின்தொடர்ந்து வருகிறாங்க. இவங்களை மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று அந்த பார்வோனுடைய ஆர்மி அங்கே வரி. நம்ம வந்து உலக பிரமாணம் வாழும் பொழுது வார்த்தை ஒரு நாள் நம்ம சந்திக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு மறுபடியும் நம்ம வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது நம்ம பின்னாடி என்ன செய்கிறான், சாட்டனு மறுபடியும் நம்ம அடிமையாக்கணும்னு கொண்டு வருவோம். ப்ராப்ளம்ஸு கொண்டு வந்து இவன் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான், இவனை வந்து நம்ம வந்து வீழ்ச்சியடை செய்து மறுபடியும் இவனை வந்து பாவியாக மாற்றணும்னு சொல்லி அவனை அடிமையாக, உலகத்துடைய அங்கே பாவ இச்சைகள் எல்லாத்துக்கும் நாம் அடிமையாக மாற்றணும்னு சொல்லி அங்கே சாட்டன் பரவாயில்ல. இங்கே அதே போல் பார்வான் வருகிறான். பார்வான் வரும்பொழுது அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அங்கே மோசே வந்து கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அங்கே என்ன சொல்கிறது, யாத்திராகமம் 14:14 வரை வாசிப்போம்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரிலே நடந்து போவார்கள்.
அங்க அவன் என்ன சொல்லுறான், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்பொழுது நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்க. அவர் வந்து என்ன செய்கிறார், அங்க அக்னி சமுத்திரத்தில் வழி நடத்திட்டு போகும்பொழுது நீ போன்னு சொன்னா அவன் போக வேண்டியதான். அது வந்து எங்க சகுந்த சமுத்திரம் இருக்குது, நாங்க என்ன செய்வது, அந்த டவுட்ஸே வேணாம். கர்த்தர் ஒரு வழியை காமிக்கும் பொழுது அந்த வழியில என்ன குறுக்க இருந்தாலும் அது அவருடைய வந்து அங்க டியூட்டியா இருக்கிறது. Stay in the line of duty. நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னுடைய டியூட்டி கர்த்தர் நம்ம என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, எப்படி நீ ஜீவிக்க வேண்டும், இந்த வழியில நீ போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது குறுக்க அநேக தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை நாம் என்ன செய்வது என்று அங்கே ஒரு கன்ஃபியூஷன் டவுட்ஸ் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் காட்ஸ் பிஸ்னஸ் டு ஓப்பன் அப் ரெட் சி. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பிஸ்னஸாக இருக்கிறது, அது அவருடைய டியூட்டியாக இருக்கிறது. அவர் ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழியில் நம்ம போகும் பொழுது அங்கே ரெட் சி குறுக்க வருகிறது. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இட்ஸ் காட்ஸ் பிஸ்னஸ். ஹல்லேலூயா. அந்த ரெட் சியை ஓப்பன் பண்ணுவது அது கர்த்தருடைய டியூட்டியாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய டியூட்டியை வந்து நம்ம என்ன செய்ய சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அவிசுவாசப்படாமல் நம்ம வந்து சந்தேகப்படாமல் அதை விசுவாசிக்கும் பொழுது அதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில வந்தா என்ன செய்யும், இங்க வார்த்தையில வந்தா உங்களுக்கு மேரேஜ் ஆகாது, உங்களுக்கு வந்து அங்க சைல்ட் பர்த் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது, அப்படின்னு பல விதமான அங்க சூழ்நிலையில சாட்டன் கொண்டு வரலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், கடுவு விதையானது அதை கலப்படம் செய்ய முடியாது. அதே போல அந்த கலப்படம் இல்லாத விசுவாசம், கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது. அந்த கலப்படம் இல்லாத விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த கிரேட் விக்டரியை நம்ம சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென். இவர் அப்படியாக சொல்லும் பொழுது அந்த ரெட் சீய அவங்க வந்து தாண்டி போகிறதை பார்க்கிறோம். 30 வாசிப்போம்.
இவ்விதமாய் கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள்.
அந்த டாஸ்க் மார்க் இருக்கிறாங்க, அந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ் வந்து அவங்கள அடித்து வேலையேவினர். இப்போ இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது மாத்திரமல்ல, அவங்களுடைய எதிரிகள் அவங்க காலடியிலே செத்து கிடக்கிறதை காண்கிறார். அவங்கள எவ்வளோ வந்து அடித்து சித்திரவதை பண்ணி கடுமையான வேலைகளை ஏவின அந்த அந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த அவர்களுடைய காலடியிலே இங்கே செத்து கிடக்கிறாங்க. அதை வந்து பார்க்கும் பொழுது ஒரு கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. அந்த கிரேட் விக்டரி அவங்க என்ன செய்கிறாங்க, பாடல் பாடி அதை வந்து அங்கே அதை செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறோம். 15:20-21 வாசிப்போம்.
ஆரோனின் சகோதரியாக மீரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புரிலோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவருக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்.
மீரியாம் என்ன செய்யறா, கர்த்தரை பாடுங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அங்க கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. அவங்க பாடல் பாடி கர்த்தருக்கு கர்த்தருக்காக அவங்க பாடல் பாடி அந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அது வந்து எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி அவங்க செய்யும் பொழுது அங்கே சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படியாக கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அங்கே வெட்டாந்தரிலே நடந்து போகிறாங்க, இவங்க பின்தொடர்ந்து வரும்பொழுது அதில் அவங்க வந்து மூழ்கி போனாங்க. அவங்களுக்கு தான் அது, அந்த எலெக்டட் பீப்புள்ஸ் மாத்திரம்தான் வார்த்தைக்குள்ளே வர முடியும். மற்றவர்கள் என்ன செய்வாங்க, மற்றவர்களால் வார்த்தைக்குள்ளே வர முடியாது. அந்த எலெக்டட் காலங்க நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்றைக்கி கர்த்தர் தன்னுடைய மனவாட்டிக்காக அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வழியில் நாம் செல்லும் பொழுது நம்ம ப்ராமிஸ் லேண்டை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஜோஷுவா த வாரியர். அவன் ஜோஷுவாவை பார்க்கும் பொழுது அவன் ஒரு வாரியராக இருக்கிறான். இப்போ ஜோஷுவா ஜனங்களை வழி நடத்தி போகும்பொழுது அவங்க மத்தியில் என்ன வருகிறது, இப்போ இன்னொரு தடை வருகிறது. யோர்தான் நதி அங்கே குறுக்கே வருகிறது. அந்த யோர்தான் நதி எப்படியா இருக்கிறது என்று அந்த நேரம் பதில் பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஒஸ்ட் டைம் டு கிராஸ், அது வந்து ரொம்ப ஆபத்தான நேரம். யோசுவா 3:15 முதல் பகுதியை வாசிப்போம்.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும்.
அந்த யோர்தான் வந்து அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு போகும், அதை கிராஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ தண்ணி வந்து அங்கே வேகமாக போகும். அப்படியான ஒரு அங்கே சூழ்நிலை. இவங்க அந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள். அது வந்து அறுப்பு காலமாக இருக்கிறது. இப்போ வந்து அவங்க யோசுவா என்ன செய்கிறார், அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கொண்டு போ, கர்த்தரை அவன் முன்னிலைப்படுத்துகிறான். மோசே வந்து எப்பொழுதுமே வந்து புட் காட் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது தான் புட்ஸ் காட் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லா காரியத்திலும் தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த ஆர்க் அவங்க கிட்ட இருக்கிறது, அந்த பேழை அங்கே இருக்கிறது, வேர்ட் வேர்ஸ் இந்த ஆர்க். ஹல்லேலூயா. அதை அவங்க முன்னாலே கொண்டு போகிறாங்க. யோசுவா 3:6 வாசிப்போம்.
பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள்.
அந்த உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி கொண்டு, அதுதான் வந்து வேர்ட் ஆஃப் காடா இருக்கு. ஹி புட் தட் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. அதையும் அவன் முன்னாடி கொண்டு போக சொல்றான். அது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முன்னாடி முன்னிலைப்படுத்தும் பொழுது, தேவனை நம்ம எந்த காரியத்திலும் வந்து தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஒரு வீடு கட்டும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, முதலாவது ஜபம் செய்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாசகால் வைக்கும் பொழுதும் சீலிங் போடும் பொழுதும் அந்த முக்கியமான நிகழ்வுகளில் முதலாவது அதை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அங்கே ஜபம் செய்து ஆரம்பிக்க, எதனால அதை கர்த்தர் அதை வாய்க்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தை செய்யினாலும் தேவனை வந்து முன்னிலைப்படுத்தும் பொழுது கர்த்தர்
வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள்.
அங்க பாருங்க, அங்க வந்து எவ்வளவு பெரிய மிராக்கல் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த யோர்தான் நதியை அவங்க முதலாவது அந்த ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமக்கிறவர்கள் அந்த கால் பட்ட உடனே அது அந்த தண்ணீர் அங்கே விலகி ஓடிது. இவங்க அதை சேஃபாக அவங்க கடந்து அக்கறைக்கு புறப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. யோசுவா என்ன செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை அவன் வந்து அங்கே முன்னேறி போடுகிறான். அது ஒரு கிரேட் விக்டரி. அங்கே குறுகை யோர்தான் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து என்னது, ஒரு பின்னடைவாக இருக்கிறது. அது வந்து அவங்களுடைய ஜேர்னிக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. அதை க்ராஸ் பண்ணுவது வந்து அது 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 ஒரு கிரேட் விக்டரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வென் ஜோஷ்வா டுக் த வேர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் த வேர்ட் ஃபர்ஸ்ட் ஹீ க்ராஸ் டவுன். ஹல்லேலூயா. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை முன்னிலைப்படுத்தும் பொழுது அவங்க அதை க்ராஸ் பண்ணி சேஃபாக அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ வந்து எரிகோவுக்கு எதிரே அவங்க இருக்கிறார்கள். இப்போ அங்கே இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், கிரேட் கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட் அவன் மீட் பண்ணுறதை பார்க்குறோம். 5:13-14 வாசிப்போம்.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டை அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான்.
இங்க யோசுவா என்ன செய்யறா, அங்க பார்க்கும் பொழுது அங்க உருவின பட்டயத்தோடு அங்க கர்த்தருடைய தூதனானவர் அங்க வந்து சீஃப் கேப்டன் அங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சீஃப் கேப்டன் கேப்டன் ஆஃப் தி ஹோஸ்ட் அங்க வந்திருக்கிறார். அவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன் என்று அவன் சொல்லும் பொழுது உடனடியாக அவன் தன்னை சரண்டர் பண்றான். டோட்டலா அவன் சரண்டர் பண்ணும் பொழுது அவன் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கர்த்தரத்தில் வந்து அவன் கேட்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார், 6:2-5 வாசிப்போம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள்.
இங்க என்ன சொல்லுறார் என்றால், அந்த 7 நாள் அங்க சுற்றி வர வேண்டும் என்று மார்ச் அரௌண்ட் 7 days. அங்கே 7 நாள் வந்து அங்கே ஒவ்வொரு முறை சுற்றி வருகிறார்கள். 7th day 7 times வந்து சுற்றி வர வேண்டும் என்று. அங்கே 7வது நாள் 7 முறை அங்கே சுற்றி வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே 7வது நாள் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே 7 முறை அவங்க சுற்றி வருகிறாங்க. அப்போ என்ன நடக்கிறது, 20:21 வாசிப்போம்.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கரிக்கினால் சங்காரம் பண்ணினார்.
அங்க ஒரு மகத்தான வெற்றி. ஹல்லேலூயா. கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த செவரு வந்து நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கிறோம். இந்த எரிகோவினுடைய அந்த வால்ஸை பார்க்கும்பொழுது அது ரொம்ப வந்து திக்னஸாக இருக்குது. அது மேலே எல்லாரும் வீடு கட்டி அது மேலே அவங்க வாசம் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ திக்னஸ் இருக்கும் இந்த வாலை வந்து யாராலும் பிரேக் பண்ணணும். அப்போ அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. அங்கே வந்து அங்கே அந்த பீரங்கிகள் அங்கே வெடிகுண்டுகள்லாம் கிடையாது. அதனால் வந்து இதை யாராலும் வந்து அங்கே நொறுக்கி உள்ளே வர முடியாது. ஏன், நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அங்கே நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க அந்த எக்காலை வெற்றி. அவங்க வந்து சுயமாக அந்த 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 வால்ஸ் உடைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், ஏழு நாள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வந்து எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க அதை செய்யும் பொழுது என்னது, கர்த்தர் அவங்களுக்காக அந்த வெற்றியை அவர் வந்து தருகிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே கிரேட் வாரியராக இருக்கிறார். ஆமென். இந்த ஜோஷுவா வந்து ஒரு கிரேட் வாரியராக இருக்கான். கர்த்தருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அவருக்கு முன்னிலைப்படுத்தும் பொழுது அங்கே கர்த்தர் தான் அங்கே வெற்றி சிறந்துகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிளாக இருக்கிறதா மேன். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான வெற்றி. அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினைக்கும் பொழுது இந்த கர்த்தர் அங்கே வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வந்து அந்த ஒரு கிரேட் விக்டரியை எப்படி பெற்றான் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அவன் 25 வருடமாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காக காத்திருந்தான். இப்போ ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். அப்படியாக வந்து அவன் லைஃப் நார்மலாக வந்து போகுது, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகுதுன்னு அவன் சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. காட் கிவ் ஹிம் த ஃபைனல் டெஸ்ட். அவனுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்ட்டை அங்கே கொடுக்குறான். அதை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார், டிஸ்ட்ராய் எவ்ரி திங், டிஸ்ட்ராய் த வெரி பர்பஸ். அவர் வந்து அது வந்து என்னது அந்த டிஸ்ட்ராய் பண்ணு என்று சொல்லுகிறார். அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த குமாரனை நீ வந்து பலி செலுத்த வேண்டும் என்று அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறது. நான் காண்பிக்கும் மலைகளை மேலே நீ வந்து உன்னுடைய ஒரே மகனோ ஏக சுதனமாய ஈசாக்கை நீ வந்து பலியாக அங்கே நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லப்படுகிறது, அங்கே டிஸ்ட்ராய் த வெரி பர்பஸ். அங்கே அங்கே ஈசாக் வந்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன், அவன் மூலமாக தான் வந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அவன் மூலமாக தான் வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வர வேண்டும். கர்த்தர் அவனை வந்து என்ன சொல்லுகிறார், கடற்கரை மணலத்தினையாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது அது ஒன்லி வே வந்து ஐசக் மூலமாக தான் அது நிறைவேறும். இப்போ என்ன செய்கிறார், உன்னை நீ நம்பி இருக்கிற அந்த காரியத்தை நீ டிஸ்ட்ராய் பண்ணு, அதுதான் ஒன்லி எவிடன்ஸ். நீ அந்த ஒன்லி எவிடன்ஸை நீ டிஸ்ட்ராய் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தான், ஹி புட் த காட் கமாண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதிலும் என் கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு அவன் தன்னை முழுமையாக அங்கே சரண்டர் பண்ணுகிறான். அந்த கமாண்ட் கர்த்தருடைய வார்த்தை அவர் ஒரு கமாண்டாக இருக்கிறது. அந்த கமாண்டுக்கு என்ன செய்கிறான், தன்னை முற்றிலுமாக அவன் தாழ்த்துகிறான். அதனால் வந்து அவனை பற்றி என்ன பார்க்குறோம், எபிரேயர் 11:17-19 வரை வாசிப்போம்.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றான்.
பாருங்க, அவனை பற்றி என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து அவன் மரித்தாலும் கர்த்தர் அவனை வந்து அந்த சாம்பலா போனாலும் அதிலிருந்தும் கர்த்தர் அவனை கொண்டு வருவாருன்ற ஃபெய்த். அவன் தன் வேலைக்காரத்தில் என்ன சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டனும் போய் பலி செலுத்திட்டு நாங்கள் வருவோம்னு சொல்கிறான். நாங்கள் நிச்சயமாக கீழே இறங்கி வருவோம், பலி செலுத்துவோம்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் நிச்சயமாக பலி செலுத்தணும்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் பலி செலுத்தாமல் வர முடியாது. அதே போல் அவன் மகனை அங்கே பலி செலுத்திட்டு வெறுமையாக வர முடியாது. அவன் மகனோடு நான் மறுபடியும் வருவேன் என்று அப்படியாவது சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரில் அங்கே நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே மேலே போகிறாங்க. அவன் அப்படியாக செய்யும் பொழுது கர்த்தர் வந்து கர்த்தருடைய வார்த்தையிலே அந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு அவன் முழுமையாக கீழ்படுகிறான். அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரையல், அது ஒரு பெரிய வந்து ஒரு சோதனையாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து என்ன நடக்கலாம், பெரிய சோதனைகள் அங்கே வரலாம். We look at these little trials. நம்ம வந்து அந்த சிறிய சோதனைகள் நமக்கு வந்து என்னது சில சில வந்து சோதனைகளை வந்து அங்கே வரலாம். ஆனாலும் வந்து அதுக்கு நம்ம வந்து அந்த டெஸ்டிங் டைம்ஸில் சோர்ந்து போகக்கூடாது. அது எல்லாமே நத்திங். நம்ம வந்து எதை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அந்த எட்டர்னல் லைஃபை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்க சோதனைகள் இதெல்லாம் நத்திங். இதை காட்டிலும் வந்து அது வந்து விலையேற பெற்றதா இருக்கிறது. நம்ம வந்து அந்த எட்டர்னல் லைஃப நித்திய ஜீவனை பெற்றிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம உலகத்துல வந்து என்னதான் நம்ம சொத்து சுகங்களை சேர்த்து எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும் நமக்கு மரணம் என்று ஒரு நாள் வரும். அந்த நாளை என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. அது கர்த்தர் நமக்கு மரணம் என்று ஒரு நாளை வந்து நியமிக்கும் பொழுது நம்முடைய பணம் பொருள் மூலமாக ஒரு நாழிகையை கூட நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து எட்டர்னல் லைஃப் உடையவர்களாக நம்ம இருக்கும் பொழுது இந்த வந்து ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் இது எல்லாம் நமக்கு வந்து என்னது நத்திங். ஹலலூயா. அந்த நித்திய ஜீவன் முன்பதாக இது எல்லாமே வந்து அது நத்திங்கா இருக்கு. அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக எல்லாமே நத்திங். ஹலலூயா. இவன் குமாரன் வந்து அவன் வந்து அவன் வந்து பலி செலுத்தணும்னு சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்க்கறான். அதுக்கு தான் வந்து செவி கொடுக்க வேண்டும். அதுக்கு விரோதமா நம்ம செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த சோதனையை ஜெயிப்பதுக்கு நிச்சயமாக கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். கர்த்தருடைய ப்ராமிஸ் வந்து அது நிச்சயமா மாறாது. அது எல்லாமே அது கர்த்தருடைய வந்து அது அவருடைய டியூட்டியா இருக்கிறது. நான் என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டா செய்யணும். ஹல்லேலூயா. அது ஒண்ணுதான் வந்து அவனுடைய நோக்கமா இருந்தது. யோபை பார்க்கும் பொழுது யோபு அவனுக்கு யோபுக்கு வந்து அவன் வந்து கர்த்தர் வந்து கர்த்தர் மேல அதிக கான்பிடன்ட் இருந்தது. அதனால அவனுக்கு வந்து அவ்வளோ போராட்டங்கள் அவன் வாழ்க்கையில் வந்தாலும் தன்னுடைய நாவினாலே அவன் வந்து தேவனை தூஷிக்கவில்லை. தன்னுடைய கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை அவன் செய்யவில்லை என்று கர்த்தரை அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தான் அவன் மேலே வந்து என்னது அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் அவனும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது கர்த்தரை அனுமதிக்கிறார். யோபுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருது கர்த்தரை அனுமதிக்கும் பொழுது காட் ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் ஜாப். ஹல்லேலூயா. யோபு மேல கர்த்தர் நம்பிக்கை உடையவராக அவன் வந்து என்னுடைய தாசன், அவன் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவன் என்ன மறுதளிக்க மாட்டான் என்று கர்த்தர் அவன் மேல நம்பிக்கையா இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம மேல அதே நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இந்த சோதனைகள் வருகிறது என்று நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல வச்ச நம்பிக்கை, கர்த்தர் நம்ம அதிகமா நம்புகிறார். எந்த சோதனை வந்தாலும் இவன் அவிசுவாசமா பேச மாட்டான், வார்த்தையை விட்டு விலகி போக மாட்டான், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுவான். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இவன் அதை ஓவர் கம் பண்ணுவான் என்று கர்த்தர் நம்ம மேல வந்து அங்கே நம்பிக்கை உடையவராய் இருக்கிறான். இங்க ஐசக்கை பார்க்கும் பொழுது அவன் போறான், அவன் தகப்பனுக்கு அப்படியே முழுமையா அவன் கீழ்ப்படுகிறான். எந்த விதமான வந்து மர்மரிங் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இல்லை. கர்த்தருடைய அவன் வந்து வார்த்தை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பலி செலுத்த சொல்லியிருக்கார். அவன் கையை காலை காட்டும் பொழுது அவன் தன்னை முழுமையாக அங்கே சரண்டர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் வந்து எதுவுமே வந்து கர்த்தருக்கும் அவன் வந்து விரோதமாக அவன் செய்யவில்லை. எந்த விதமான முறுமுறுப்பும் செய்யலை. அவன் கேட்கிறான் வந்து எல்லாமே இருக்கு, பலிக்கு தேவையான எல்லாமே இருக்கு, ஆடு எங்கேன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்வார்னு அங்கே வந்து ஆபிரகாம் சொல்லுறான். அதை விசுவாசித்து இவன் போகிறான். இவன் கை காலை கட்டி அந்த விறகன் மேலே இவனை கிடத்தும் பொழுதும் எந்த விதமான மர்மரிங்கும் அவன் பண்ணலை. அல்லேலூயா. அவன் வந்து கிறைஸ்டுக்கு ஒரு டைப்பாக இருக்கிறான். கரெக்டாக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அங்கே அறையப்படும் பொழுது அவர் அந்த ஜானியை வந்து அவரை எதுவுமே மர்மரிங் பண்ணலை. அதை அந்த பாடுகளை அவர் சகித்தார். அந்த பாடுகளை சகித்து அந்த கல்வாரியில் அவர் ஏறினார். அவருக்கு வந்து இந்த ஐசக் ஒரு டைப்பாக இருக்கிறான். அங்கே பார்க்கும் பொழுது அந்த அப்படி செய்யும் பொழுது அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அது ஒரு கிரேட் விக்டரியாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? அவனை பார்த்து பிள்ளையாண்டவன் மேல் கையை போடாதே என்று சொன்னார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை வந்து அவர் மாற்ற மாட்டார் என்று அந்த ஃபெய்த் அவனுக்கு இருந்தது. அதனால அவன் வந்து விசுவாசத்தோடு அவங்க இப்போ செய்யும் பொழுது அவன் கத்தியே ஓங்குறான். இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளையாண்டார் மேல் நீ கையை போடாது என்று அவனை அங்கே வந்து தடுக்கிறதை பார்க்குறோம். ஆமாம். வந்து அவன் அவனுக்கு ஏன் அந்த ட்ரையலை கொடுத்தார்? அவனை வந்து டெஸ்ட் பண்ணுகிறார். சாட்டன் என்ன சொல்லுகிறான்? அவன் வந்து யோபா பார்த்து நீ அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டா அவன் உங்களை மறுதளிப்பான் அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஆசீர்வாதம் பிடிங்கப்பட்ட அவனை நீ டச் பண்ணான், அவனை நீர் வந்து அவனுடைய சரீரத்தை டச் பண்ணா அவன் மறுதளிப்பான்னு சொல்லும் பொழுது என்னுடைய தாசன் யோபா செய்ய மாட்டான்னு சொல்லி அவனை டச் பண்ணதுக்கு அவனை அலோவ் பண்ணுகிறான். ஆனா ஜீவனை மாத்திரம் தொடக்கூடாதுன்னு சொல்லும். அதே போல ஆபிரகாமுக்கு அவன் 25 வருஷமா காத்திருந்து அவன் வந்து அந்த பிள்ளையை பெற்றிருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை அந்த ப்ராமிஸ அங்க அவன் வந்து ரிசீவ் பண்ணி இருக்கிறான். ஆனால் வந்து இப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து அந்த ட்ரையல்ஸ் வரும் பொழுது அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய காரியமாக தெரில. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சாத்தான் கிட்ட நான் வந்து அவன் வந்து என்னை விசுவாசிக்கிறான், என்ன அவன் நேசிக்கிறான் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சாத்தான் கிட்ட சேலஞ்ச் பண்ணுகிறார். அங்க யோபனுடைய வாழ்க்கையில சேலஞ்ச் பண்ண. அதே போல நம்ம லைஃப்ல அங்க ட்ரையல்ஸ் வரும்பொழுது அங்க கிரைஸ்ட் என்ன செய்கிறார்? சாத்தானை சேலஞ்ச் பண்ணுகிறார். இவன் வந்து என்ன மறுதளிக்க மாட்டான், அவன் என்ன நேசிக்கிறான். அதனால எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவன் வாயினால அவிசுவாசமான வார்த்தை, வார்த்தைக்கு விரோதமாக வார்த்தை விட்டு பின்வாங்கி போற மாதிரி இந்த மாதிரி காரியங்களை அவன் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அந்த எவிடன்ஸே அழிச்சு போடணும் ஆபிரகாம் சொன்னாலும் அதுக்கும் அவன் தயாராக இருக்கிறான். அதே போல நம்ம வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம ஒரு நம்ம மேல உள்ள கான்பிடன்ஸ், நாம வந்து கர்த்தரை வந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்போம் என்ற அந்த கான்பிடன்ஸை இருக்கிறபடினால இந்த சோதனைகள் வரும் பொழுது அதை இவன் ஈஸியா வார்த்தையை கொண்டு மேற்கொள்வான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்டே யுவர் ஹேண்ட், அவனை பார்த்து என்ன சொல்லுறா, ஸ்டே யுவர் ஹேண்ட், அவன் மேல பிள்ளை மேண்டு மேல கையை போடாது என்று சொல்லி, ஐ நோ தட் யூ லவ் மீ, நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நம்ம 22:15-18 வரை வாசிக்கிறோம். அப்படியாக அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அது உனக்கு ஒரு கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. அந்த டெம்டேஷனை ஜெயிப்பது, அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸை ஜெயிப்பது வந்து ஒரு கிரேட் விக்டரி. அதில் இன்றைக்கி அநேகரால் ஜெயிக்க முடியல. ஒரு டெம்டேஷன் வரும்பொழுது அதில் விழுந்து போகிறா. உலகப்பிரகமான பாவத்தில், மாம்சத்தின் இச்சையிலும், அந்த உலகப்பிரகமான காரியத்திலையும் அநேகர் விழுந்து போகிறதை பார்க்குறோம். அந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியாதபடிக்கு அங்கே ஃபெயிலியரை அநேகம் பேர் சந்திக்கிறாங்க. இந்த உலகம் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. அதில் வந்து அந்த ஒரு பாவம் வந்து அது யாரை வேணால் ஈஸியாக வந்து பாவம் செய்யலாம். இன்றைக்கி அப்படியான ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறது. எந்த பாவத்தையும் செய்யலாம், எவ்வளோ அருவறுப்பான காரியத்தையும் செய்யலாம். அந்த டெம்டேஷனில் ஒரு மனுஷன் விழுந்து போனால் அவன் வந்து எலெக்டட் சோல் இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. ஆனால் உண்மையிலே எலெக்டட் சோல்ஸ் என்ன செய்கிறான், எவ்வளோ டெம்டேஷன்ஸ் வந்தாலும் அதை அவன் மேற்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கும் பொழுது அவனுக்குள்ள இந்த டவுட்ஸ் எல்லாமே அங்கே கிளியர் ஆகிவிட்டது. வென் ஹி ஹியர் த ரியல் வேர்ட்ஸ் டவுட்ஸ் லெஃப்ட். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த ரியல் வேர்டை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாமே நம்ம விட்டு வெளியே போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், அவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது, நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாமே வெளியே போகிறது. நாம் உலகத்தையும் நம்ம அதனுடைய இச்சைகளையும் அந்த பாவத்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் நம்ம வந்து அதை ஜெயித்து நம்ம வந்து வார்த்தையில் நம்ம வந்து ரட்சிப்பை பெறும் பொழுது அது ஒரு கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. அந்த கிரேட் விக்டரியை நம்ம வந்து அங்கே பெறும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ வந்து அதன் பின்பு எவ்வளோ சோதனையில் வந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆமென். யாக்கோபு பார்க்கும்போது, ஜேக்கப் ஹேட் எ விக்டரி, கிரேட் விக்டரி டேன்னு பார்க்குறோம். அங்கே யாக்கோபு வந்து அவன் என்ன சொல்லிடுறான், அவன் ஒரு அங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அங்கே கர்த்தனிடத்துல ஆதியாகமம் 28:20-22 வரை வாசிப்போம்.
அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வசரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான்.
இங்க யாக்கோபை பார்க்கும் பொழுது அவன் வந்து அங்க கர்த்தருக்கு நான் வந்து அங்க இடத்துல பலி விடுத்து கட்டுவேன், நான் வந்து அங்க அங்க கர்த்தருக்கு வந்து ஆராதனை செய்வேன், அங்க காணிக்கலை செய்வேன்னு அவனை பொருத்தனை செய்திருக்கிறான். கர்த்தர் அவனை பார்க்கும் யாக்கோபை பார்க்கும் பொழுது அவன் ஒரு ஜாக்கோபோ செக்காவன், யட் ஹி ஹேட் த பிளஸ்ஸிங் ஆஃப் காட். அவன் வந்து அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், ஆனாலும் வந்து அவன் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். ஏனென்றால் அவன்கிட்ட வந்து அந்த பர்த் ரைட் இருக்கிறது. இன்றைக்கி வந்து சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, டைப் ஆஃப் த சர்ச் டுடே, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நமக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி நாம் பெற்றிருக்கும் பொழுது அது வந்து நமக்கு வந்து என்னது, நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். பிகாஸ் யூ பிகேம் ஏ பார்ட் ஆஃப் தட் வேர்ட் த பர்த் ரைட். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறோம், நம்ம வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு அந்த பர்த் ரைட் இருக்கிறது. நம்ம பர்த் ரைட் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தாவை பெற்றிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தந்து அவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே அவனை பார்க்கும் பொழுது அவன் இப்போ என்ன செய்கிறான், அவனுக்கு வந்து இப்போ சூழ்நிலைகள் வந்து விரோதமாக இருக்கிறது. அவனுடைய சகோதரன் வந்து அவனுக்கு விரோதமாக வருகிறான். ஆனால் வந்து அவன் இப்போ அவனுக்கு வந்து அந்த ப்ராப்ளமை எப்படி மேற்கொள்வது, இப்போ எப்படி நான் சகோதரனை சந்திக்கணும், அவன் ரொம்ப பயந்து இருக்கிறான். சகோதரனை நம்ம எப்படி சந்திக்க முடியும், அவன் நம்மளை கொன்று போடுவானே என்று அவன் பயந்து இருக்கிறான். இப்போ அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு பேட்டில் அங்கே வருகிறது. அந்த பேட்டில் அவன் எப்படி அங்கே ஃபேஸ் பண்ணுறான். ஆதியாகமம் 32:24-28 வரை வாசிப்போம்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமலும் அவருடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார்.
ஆமாம் பாருங்க, அந்த பேட்டில் அவங்க ஃபேஸ் பண்ணுகிறான், அங்கே கிரேட் விக்டரியை அவன் பெறுகிறான். ஹல்லேலூயா. ரா முழுவதும் வந்து அவன் வந்து போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தருவேன். நான் வந்து என்னுடைய உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கும்பொழுது யாக்கோபு, யாக்கோபு என்றால் எத்தன். ஆனால் இப்போ அவனுடைய பேரை என்ன மாற்றுகிறார், நீ வந்து அங்கே இஸ்ரவேலன்னு சொல்லும் பொழுது அங்கே யாக்கோபை வந்து அங்கே ஆசீர்வதிக்கிறார். அவன் பிரின்ஸ் ஆஃப் காடா அவன் அங்கே மாறுகிறான். அதன் பின்பு அந்த பேட்டில் அவன் மேற்கொள்ள நீ வந்து தேவனோடும் மனுஷனோடும் போராடி ஜெயித்தாய். ஹல்லேலூயா. அவன் வந்து அந்த ஒரு பேட்டில் வந்து அவன் எப்படின்னு ரா முழுவதும் அவன் போராடுகிறான். இரவு முழுவதும் வந்து அவன் போராடி வந்து அந்த அந்த பேட்டில் அவன் ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. கிரேட் விக்டரி. அந்த கிரேட் விக்டரி முன்னதாக வரைக்கும் அவன் பயந்து போய் இருக்கான். இப்போ அவன் அந்த ஜெயம் கிடச்ச உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. அவனை வந்து என்ன செய்ய முடியாது, அந்த ஆசீர்வாத கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது, யாருமே அவனை வந்து அங்கே டச் பண்ண முடியாது. அவன் கர்த்தரால் அனாயின் பண்ணப்பட்டவனாக இருக்கிறான். வில்லியம் மேரி பிரன்ஹாமை பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அங்கே கர்த்தர் அவரை விண்டிகேட் பண்ணார், உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவரை வந்து அவருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தினார். அப்படியே கர்த்தர் அவர் கூட இருக்கும் பொழுது எதுக்குமே அவர் வந்து பயப்படல. எந்த விதமான டெம்டேஷன்ஸு எதுக்குமே ட்ரையல்ஸ் வரும்பொழுது அவர் வந்து என்ன செய்யல, கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவர் முழுமையாக வந்து அங்கே கடைபிடிச்சதை பார்க்குறோம். அவரோட லைஃப் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. அங்கே எவ்வளோ வந்து பேர் அவர் எதிர்த்து நின்றாங்க. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை வந்து அவர் என்ன செய்யலை, எதையுமே அவர் கேர் பண்ணலை. அவர் அங்கே ஊழியம் நடத்தும் பொழுது அங்கே மந்திரவாதிகள் சூழ்ந்து நின்று அங்கே மந்திரத்தை ஓதி அந்த கூரையே பிச்சுட்டு போகிற அளவுக்கு அப்படியான ஒரு காற்றை அவங்க கொண்டு வந்தாங்க. அவர் எல்லாவற்றையும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஓவர் கம் பண்ணார். ஹல்லேலூயா. அங்கே ரெண்டு பேர் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்று வரும்பொழுது அங்கே வந்தவங்க அவர் அங்கே ஓவர் கம் பண்ணார். எவ்வளோ சாட்டானுடைய ஸ்பிரிட்ஸ் அவருக்கு எகெயின்ஸ்டாக வரும்பொழுது எல்லா பேட்டன்ஸும் ஓவர் கம். எதனால, அங்கே அங்கே கர்த்தருடைய வார்த்தையின் படி இருக்கிறார். கர்த்தர் அனைன் பண்ணி இருக்கிறார். கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவன் அதனால என்ன செய்யற, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் என்ற அதனால அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன செய்யறா, கர்த்தரோட வரா முழுவதும் போராடுகிறான். இன்னைக்கு சபை வந்து அதுதான் வந்து ஒரு சபைக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. நமக்கு விழிப்பு ஜபம் எதுக்காக நம்ம வைக்கிறோம், ரா முழுவதும் கர்த்தரோடு நம்ம போராடுகிறோம். ஜபத்தின் மூலமாக நம்ம போராடி எல்லாவற்றையும் நம்ம வெற்றி சிறக்க வேண்டியதா இருக்கிறது. வாட் த சர்ச் நீட்ஸ் டு டூ இஸ் டூ லைக் ஜேக்கப், ப்ரே டில் யூ கெட் கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. நம்ம வந்து கிரேட் விக்டரியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் வந்து கர்த்தரை நோக்கி வந்து ஜபம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு அது ஒரு கிரேட் விக்டரி. He had the great victory that day. Hallelujah. அன்னைக்கு அவன் அந்த கிரேட் விக்டரியை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு வந்து நமக்கு என்ன செய்ய, நமக்கு அந்த கிரேட் விக்டரியை நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பைபிளில் நம்ம நிறையா வந்து உதாரணம் பார்க்கும்பொழுது ஆல் தீஸ் கிரேட் விக்டரிஸ் வாஸ் டெம்போரல் விக்டரிஸ். உலகத்தில் நம்ம வந்து அநேக காரியங்களை வெற்றி சிறக்கிறோம், அதெல்லாம் ஒரு டெம்போரல் தான். மனுஷனை வந்து கர்த்தர் வந்து அவர் மரிக்கும்படியாக சிருஷ்டிக்கவில்லை. மனுஷன் வந்து ஜீவிக்க வேண்டும் என்று அவனுக்கு மரணம் என்பதை முதலாவது கர்த்தர் அங்கே அதை கொண்டு வரவில்லை. ஆனால் என்ன நடந்தது, டெத்து ஸ்வாலோசியம், அவனை வந்து மரணமானது அங்கே மனுஷனை விழுங்கி போடுகிறது. அங்கே மரணம் வந்து ஒரு மனுஷனை அங்கே அங்கே ஜெயிக்கிற மாதிரி மறித்து போனால் என்ன செய்கிறோம், அங்கே அடக்கம் பண்ண வேண்டும். அதன் பின்பு என்னது, அந்த பாடியை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பாடி வந்து அது வந்து அது பாவம், பாவத்தினாலே வந்த பாடி. இதில் வந்து என்ன செய்ய முடியாது, இது வந்து அழிந்து போகிற ஒரு சரீரத்தை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறார் என்றால் கர்த்தர் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து. பட் ஒன் டே தேர் கேம் எ பேட்டில், தேர் கம் எ சீஃப் வாரியர் கேம் டவுன். ஹல்லேலூயா. அந்த சீஃப் வாரியர் அங்கே வருகிறார். அங்கே ஒரு கிரேட் பேட்டில் அங்கே வருகிறது. அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே இறங்கி வருகிறார். அவர் வரும்பொழுது அந்த கிரேட் பேட்டில் அவர் ஃபேஸ் பண்ணும்பொழுது ஈஸ்டர் என்ற ஒரு ஈஸ்டர் நாளில் வந்து அவர் அது வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த கிரேட் பேட்டில் அவர் அங்கே ஓவர் கம் பண்ணுகிறதை பார்க்குறோம். ஆமென். அந்த கிரேட் விக்டரி, அந்த கிரேட் பேட்டில் அவர் கிரேட் விக்டரியை அங்கே பெறுகிறார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அங்கே வந்து கல்லறையும் அவுரந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து அந்த மூன்றாம் நாள் அந்த ஈஸ்டர் நாளில் வந்து அவர் அங்கே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார். It was a great victory. Hallelujah. அது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கிரேட் விக்டோரியாக இருக்கிறது. அதே போல் சாட்டன் என்ன செய்கிறா, ஒரு டெம்டேஷனை கொண்டு வருகிறா, இந்த கல்லுகளை நீர் அப்புறம் அப்பமாக மாற்றும் என்று சொல்லும் பொழுது அவர் அப்போ பசியாக இருந்தார், 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பசியாக இருக்கும் பொழுது ஹீ ஓன் த விக்டரி ஓவர் த டெம்டேஷன். அந்த டெம்டேஷனை அவர் அங்கே ஓவர் கம் பண்ணுகிறதை பார்க்குறோம். அந்த டெம்டேஷன் மேலே வந்து அவருக்கு அந்த கிரேட் விக்டரி வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்தார், அந்த பேதுருடைய மாமி அவளுக்கு வந்து அங்கே சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவளை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமானாள். சிக்னஸ் குடின் ஸ்டாண்ட் இன் இஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. அந்த சிக்னஸை அவர் வந்து அங்கே வெற்றி சிறந்தார். லாசரு மரித்து போய் இருக்கும் பொழுது லாசருமே வெளியே வா, லாசரஸ் கம் ஃபோர்த் என்று சொல்லும் பொழுது ஹி ஓன் த விக்டரி. ஹல்லேலூயா. அவர் அங்கே வெற்றி சிறந்தார். அவருக்கு முன்பதாக எதுவுமே நிற்க முடியாது. அங்கே சிக்னஸ் நிற்க முடியாது. அங்கே டெம்டேஷன், டெத்து எதுவுமே அவருடைய ப்ரெசன்ஸுக்கு முன்பதாக அங்கே நிற்க முடியாது. எல்லாத்தையும் அவர் வந்து ஓவர் கம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக உலகத்திலே அவர் வந்தார். அவர் வந்து அந்த மரணத்தை நமக்காக அவர் ஜெயித்தார். ஹீ கான்குவர்ட் த டெத். அல்லேலூயா. அந்த டெத்தை அவர் கான்குவர் பண்ணார். ஹீ நெவர் ப்ரீச்சர் இன் எ ஃபியூனரல். அவர் எந்த வந்து அங்கே ஃபியூனரல்லையும் அவர் ப்ரீச் பண்ணலை. அவர் என்ன செய்கிறார் என்றால், ஹீ ப்ரூவ் தட் ஹீ ஹேட் பவர் ஓவர் டெத். அந்த டெத்துக்கு மேலே வந்து அவருக்கு அதிகாரம் இருக்குது. மரணத்து மேலே வந்து அவருக்கு அந்த பவர் வல்லமை இருக்கிறது. அதை ஜெயிக்கத்தக்க அந்த வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் மரித்து அவர் வந்து அங்கே என்ன செய்கிறார், ஹீ வென்ட் டவுன் இன் டு ஹெல் அண்ட் ஹீ கான்குவர்ட் டெத். ஹீ கான்குவர்ட் ஹெல் on Easter morning. He conquered the grave. Hallelujah. அவர் வந்து எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் வந்து பாதாளத்தையும் மரணத்தையும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த அந்த கிரேவ் அங்கே கிரேவியாரில் அவரை வந்து அங்கே அங்கே அப்படியாக வந்து கலரையிலே அவர் வைத்திருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார். ஹி வாஸ் அ கான்குவரர். ஐ மீன் அவர் வந்து அவருக்கு அது கிரேட் விக்டரி. He was the complete victory. அவர் தான் வந்து முழுமையான வெற்றியை பெறுகிறவராக இருக்கிறார். அதுதான் முழுமையான வெற்றி. கேவன் வந்து அவரது தான் வந்து அந்த முழுமையான வெற்றியை பெற முடியும். ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன செய்தார், அவர் மரித்து அங்கே உயிர்த்தெழும் பொழுது அவரோடு கூட வந்து மரித்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட உயிரோடு எழுந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே கிரேட் விக்டரி, கம்ப்ளீட் விக்டரி. அந்த மரித்த பரிசுத்தவான்களை அவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன செய்கிறார், உன்னதத்தில் ஏறி நமக்கு அவர் வரங்களை அவர் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு அது என்ன வரம், அதுதான் ஸ்பாட், வேர்டு தான் அது ஸ்பாடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்துடைய வார்த்தையே அந்த பட்டயமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கைகளிலே அந்த பட்டயமானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பட்டயத்தை கொண்டு நாம் வந்து வெற்றி சிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கான்குவரராக இருக்கு. அவர் நமக்கு வந்து எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்திருக்கும் பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களையும், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார். சாத்தானை அவர் வெற்றி சிறந்தார். அவர் வந்து அந்த சாத்தானுடைய அந்த கொடுக்கு வந்து அன்னைக்கு உடைந்து போய்விட்டது. இப்போ சாத்தான் என்ன செய்கிறா, அவன் வெறும் பிளஃபாக இருக்கிறான். அவனால் யாருமே வந்து அங்கே கொட்ட முடியாது. ஏன்னா அந்த ஸ்டிங்கை வந்து அது அவனுக்கு இல்லை. இப்போ அவன் ஒரு பிளஃபாக இருக்கிறான். அவன் வந்து பலவிதமான ப்ராப்ளம்ஸை நம்ம கொண்டு வந்து நம்மளை ஈஸியாக ஜெயிக்கலாம் நினைக்கிறான். நம்மளுடைய கம்ப்ளீட் நம்மளுடைய வெற்றி வந்து இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அது பாசிட்டிவாக இருக்கு. ஏனென்றால் கல்வாரியிலே கர்த்தர் எல்லாத்தையும் அங்கே ஜெயித்திருக்கும் பொழுது நம்ம கல்வாரி நோக்கி லுக் அட் த கால்வரி. ஹல்லேலூயா. அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் போகும் பொழுது அங்கே கொல்லிமாய் சர்ப்பங்கள் அங்கே கொடிக்கும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தாங்க. இப்போ நாம் வந்து அங்கே கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து நாம் பிழைக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதாக, இந்த ரத்தத்தின் கீழே வரணும். அங்கே கல்வாரியில் கர்த்தர் நமக்காக வந்து ரத்தம் சிந்தினா அந்த ஷெட் பிளட் வந்து அதன் கீழே நம்ம வரும் பொழுது அதுதான் பாதுகாப்பு. இன்னைக்கு வந்து இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்குது, உங்கள் நம்முடைய பைபிள் வந்து அது நமக்கு ஒரு மிஸ்ட்ரி புக்காக இல்லை. அது நமக்கு இப்பொழுது 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு அது நமக்கு ஒரு நியூ புக்காக அது மாறிவிட்டது. வந்து முதலாவது வந்து அது திறக்கப்படல் படுவதுக்கு முன்னதாக அங்கே மிஸ்ட்ரீஸ் தான் இருந்தது. இப்போ ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா மிஸ்ட்ரீஸும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலங்களாக வந்து பார்ட் பார்ட்டாக இன்னைக்கு வெளிப்பட்ட இது வந்து இன்னைக்கு 7வது சபை காலத்தில் இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. கர்த்தர் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை வரும்பொழுது இந்த பட்டயத்தை கொண்டு இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க முடியும். ஹலலூயா. இப்போ நம்ம தேவனோடு கூட அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுது இப்போ நம்ம உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்துருக்கோம். ஸ்பிரிச்சுவலியே நம்ம அவரோட உன்னதங்களே உட்கார்ந்துருக்கோம். ஹலலூயா. இப்படியான சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். அவர் கம்ப்ளீட் விக்டரி இஸ் பாசிட்டிவ். நமக்கு இப்போ விக்டரியை நம்ம அது பாசிட்டிவா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம நிச்சயமாக எல்லா காரியத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும் என்ற அந்த விசுவாசம் உடையவர்களா இருக்கிறோம். ஆமென். இப்போ என்ன ஒரு கிரேட் விக்டரி வர வேண்டியதா இருக்கிறது. ஏ கிரேட் விக்டரி இஸ் கமிங் ஜஸ்ட் சூன். அதே சீக்கிரத்திலே அந்த கிரேட் விக்டரி வரப்போகிறது. அது வரும்பொழுது என்னது, அந்த கல்லறைகள் திறக்கப்படும், அங்கே மறித்தவர்கள் உயிரோடு வெளியே வருவார். ஒன்று சொல்லுங்கள், 4:15-18 வாசிப்போம்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
அதுதான் நமக்கு ஒரு கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. ஏ கிரேட் விக்டரி இஸ் கமிங் சூன். ஆமீன். இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம அதிக சொத்து சுகங்களை சேர்த்து அதிக பணத்தை சேர்த்தா அதை விக்டரின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கிரேட் விக்டரி என்னது, அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. அவங்க ஒரு வரும்பொழுது என்ன நடக்கிறது, நம்ம மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் நம்ம அவரோடு கூட காணப்பட போகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் கிரேட் விக்டரி. நம்ம இன்னைக்கு வார்த்தையில இருந்து இந்த வார்த்தையை கொண்டு நம்ம உலகப்புறமான டெம்டேஷன் எல்லா சோதனைகளையும் நம்ம ஓவர் கம் பண்ணி கடைசியில் அந்த கிரேட் விக்டரி, கம்ப்ளீட் விக்டரி. அந்த பின்பு என்னது, நமக்கு எந்த விதமான போராட்டங்கள், இப்போ உலகத்தில் ஒரு காரியத்தை நம்ம ஜெயித்தா இன்னொரு ப்ராப்ளம் வரும், அதையும் நம்ம ஜெயிக்க வேண்டும். அப்படியே நம்ம உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் பல போராட்டங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றொன்னா ஓவர் கம் பண்ணாலும் அதெல்லாம் டெம்பரவரி. ஆனால் எந்த ஜெயம் வரும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட் விக்டரி. ஹல்லேலூயா. இது ஒரு அதுதான் இருக்கிறதுலே மகத்தான வெற்றி. ஆமென். இட்ஸ் எ கிரேட் விக்டரி. அந்த ஜெயத்தை நம்ம அதை பெறாத பட்சம் அது நம்ம ஒருவேளை கைவிடும் பொழுது அது ஒரு கிரேட் ஃபெயிலியர். வாழ்க்கையில் வார்த்தையின் விரோதமாக காரியத்தை செய்து அநேகர் பாதியில் போகும் பொழுது, வார்த்தையை விட்டு வழி விலகி போகும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அதை காட்டிலும் இது ரொம்ப கிரேட் ஃபெயிலியர், வார்த்தையை விட்டு போவது. ஆனால் வார்த்தையில் இருந்து கடைசி வரைக்கும் வார்த்தையிலிருந்து நல்ல போராட்டத்தை போராடி நம்ம ஜெயம் பெற்றவர்களாக அங்கே கிரீடத்தை நம்ம பெறும் பொழுது, நீதியின் கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்க, ஹல்லேலூயா, நம்ம ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு பாடி சேஞ்ச் அடைந்து நம்ம அவர்கள் கூட எட்டர்னிட்டியில் அவங்க போகும்பொழுது கர்த்தர் நமக்காக நம்ம அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெறும் பொழுது அது ஒரு கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. அங்கே உலகத்தில் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அங்கே போகும் பொழுது அதுக்கப்புறம் எந்த வித ப்ராப்ளம்ஸும் கிடையாது, எந்த விதமான வாரும் நமக்கு கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேட்டில். இன்றைக்கி ஒரு அடக்க ஆராதனை நடத்திட்டு வந்திருக்கோம், அது எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு பேட்டில். அங்கே ஒருவர் மறித்து போகும் பொழுது அது ஒரு பெரிய பேட்டில், அதை அவங்க ஓவர் கம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் ஓவர் கம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த ஆறுதலையும் தேர்தலையும் தரணும். அங்கே மனுஷர்களால் என்ன செய்ய முடியாது, எதுவுமே அவங்கள ஆறுதல் தேர்தல் தர முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது அது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்குறோம். ஒவ்வொரு ஆராதனையும் மிஸ் பண்ணாமல் ஏன் வருகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற சந்தோஷம், இதை கேட்குற சந்தோஷம் உலகப்புறமான காரியங்களில் இல்லை. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய டெஸ்டினியை அறிந்திருக்கிறோம், நம்மளுடைய கோல் என்ன, அந்த கிரேட் விக்டரியை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம இந்த உலகப்புறமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்ம எதை அதிக வாஞ்சையாக இருக்கிறோம், பாடி சேஞ்சு, வெட்டிங் சப்பர், மில்லினியம், எட்டர்னிட்டி, இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய கோல் அதுவாக இருக்கும் பொழுது இந்த உலகப்புறமான காரியங்கள், இந்த டெம்டேஷன்ஸ், இதெல்லாம் நத்திங். ஹல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம், கம்ப்ளீட் விக்டரி ஒரு நாளில் நம்ம பெறும் பொழுது கர்த்தரோடு கூட நம்ம அவருடைய சமூகத்தில் அவருக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது ஏதாவது எல்லாவற்றுக்கும் அதுதான் சொல்யூஷன். இப்ப நம்மளுடைய பிரதான ஜப விண்ணப்பமே ஆமேன் கர்த்தரா இயேசுவே வரும், அதி சீக்கிரத்திலே அவர் வருகை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா வந்து அதுக்காக ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானி தெரிய வேண்டியதா இருக்கு. நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அது வந்து பாவத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் அவங்க நியாய தீர்ப்புக்குள்ளே போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க அதில் போகிறாங்க. ஆனால் வந்து நம்ம வார்த்தையின்படி அங்கே வந்து கரை திரை இல்லாத அங்கே கற்புல கண்ணியாய் நம்ம காணப்படும் பொழுது நம்ம அவரோடு அவரோட மனவாட்டியாய் மாறுகிறோம். ஆமீன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜபம் செய்வோம். கேட்டதான வார்த்தையை குறித்து நம்ம வந்து சோத்திரங்களும் துதிகளும் ஏறெடுப்போம். சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்ம சோத்திரங்களும் துதிகளும் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் நீ எங்களுக்கு தந்த இந்த வெளிப்பாடுகளுக்காக நீ தந்த விசுவாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விக்டரி, கிரேட் விக்டரி நீர் எங்களுக்காக ஆண்டு ப்ராமிஸ் பண்ணி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த விக்டரியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்களை நீ ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எரிகோ மதிலை கண்டால் கலங்கேன் துதிப்பேன் இயேசுவை, மதில் போன்ற துன்பம் எது வந்த போதும் துதிப்பேன் ஜெயிப்பேனே. எரிகோ மதிலை கண்டால் கலங்கேன் துதிப்பேன் இயேசுவை, மதில் போன்ற துன்பம் எது வந்த போதும் துதிப்பேன் ஜெயிப்பேனே. கவலைகள் பறந்திடும், நம் கஷ்டங்கள் தீர்ந்திடும், வேதனை விலகிடும், சோதனை நீங்கிடும், எல்லாவற்றிலும் இயேசுவை துதிப்பேன் நான், எல்லாம் நன்மையாய் எப்போதும் நடந்திடும், எல்லாம் நன்மையாய் எப்போதும் முடிந்திடும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சிய நாளிலே கர்த்தாவே நாங்கள் காலையும் மாலையும் ஆண்டவரே உமக்காக ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்போ காலையும் மாலையும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் வார்த்தையினாலே போஷித்தக்குமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மன மகிழ்ச்சி நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஆவிக்குரிய வார்த்தைகளை விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நீ தந்து கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே எங்களை நீர் வார்த்தையினாலே எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் காலை மாலையும் கர்த்தாவே உண்மை வந்து ஆராதித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீத்தாமே ஆசீர்வதித்தரலும். இப்பொழுதும் கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற ஒருவராயிலும் அன்றைய வெறுமையாக செல்லாதபடிக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் அன்றரே மோர் ஃபெய்த் உடையவர்களாக அன்றரே மாறினவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. கேட்ட வார்த்தையை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அப்ளை பண்ணி அந்த கிரேட் விக்டரியை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அன்றரே நீ ஒவ்வொருவருக்கும் அன்றரே அந்த ஸ்லாக்கியத்தை தரப்போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய சாட்சிகள் எங்கள் மத்தியிலே வாசிக்கப்பட கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தாவே இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறி கர்த்தாவே எல்லா நன்மையான ஏவிகளையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளுக்கென்று நாங்கள் ஆவி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் நாங்கள் காத்துக்கொள்ள ஒவ்வொருவரையும் வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை தான் கர்த்தாவே எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிறது. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தி கர்த்தாவே எங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட்ல நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. இங்கு வந்திருக்க ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீத்தாமை அங்கீகரித்து சாட்சியாக மாற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டுக அந்த குடும்பத்தார் ஆண்டவர் ஒரு ஆண்டு குடும்பத்தார் இழந்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஜெரேமியா அவர் மறித்து இன்னைக்கு அடக்கம் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த குடும்பத்தாருக்கு நீ தாமே ஆறுதலையும் தேர்தலையும் தந்து கர்த்தாவே அவர்களை ஆண்டவரே நீ வழி நடத்தும். நீரே அவர்கள் இல்லத்தின் தலைவராக இருந்து அவர்கள் கண்டதே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து கர்த்தாவே நீர் எல்லா விதமான நன்மையினால வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆராதனை முடிந்து கலைஞ்சு செல்லும் பொழுது எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் கர்த்தாவே. மறு மறுபடியுமாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதனை செய்கிற வரைக்கும் உம்முடைய சந்தோஷம் சமாதானம் கிருபை எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கும். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துறோம். கர்த்தர் மீட்பினாருமே இரட்சகராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு நானே சுவை நேசிக்கிறேன். என்னை தூப்பி எடுத்தாரே தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.